விதி மதி, விதியை மதியால் எவ்வாறு வெல்வது என்பது பற்றி நமது குருநாதர் வெளிப்படுத்துகின்றார்கள். அன்றைய கால வாழ்ந்த மக்கள் மகர்ஷியில் காட்டிய வழியில் வழி நடந்து வரும்பொழுது எந்த ஒரு ஆன்மா உடலை விட்டு பிரிந்து சென்றாலும் அந்த ஞானிகள் காட்டிய வழியிலேயே அவர்களை வின் செலுத்தும் பழக்கம் இருந்ததால் அவர்கள் எல்லாருமே அந்த ஞானிகள் சென்ற வழியில் சென்று அழியா ஒளி சரீரம் பெறும் தகுதி பெற்றார்கள். ஆனால் அதற்கு பின் வந்த அரசர் காலங்களில் இதையெல்லாம் மாற்றப்பட்டு சாங்கியர்களாகவும் மாந்திரிக மந்திர ஒளிகளாகவும் மாற்றப்பட்டதால் ஞானிகள் காட்டிய நிலையில் அனைத்துமே காலத்தால் மறந்து போய்விட்டது, மறைந்தே போய்விட்டது என்று குருநாதர் சொல்லுகின்றார். ஏனென்றால் இந்த விதி என்பது அது எப்படி உருவாகிறது என்றால், நாம் ரோட்டிலே செல்லுகின்றோம், ஒருவர் அடிபட்டு அங்கே துடிப்பதை நாம் பார்க்க போகும்போது அவர் அடிபட்டு வேதனையால் துடிக்கின்றார். ஆனால் அவர் அடிபட்டு வேதனையால் துடிப்பதை நாம் கண்காணால் பார்க்கப்படும் போது அவரிடமிருந்து வெளிப்படும் உணர்வுகள் நமக்குள் பதிவாகி எலும்புக்குள் வித்தானாலும் சுவாசித்து உயிரிலே பட்டு அதே வேதனை உணர்ச்சிகளை நமக்குள் தூண்டுகின்றது. ஒரு சமயம் நமக்குள் இது பதிவானாலும் எலும்புக்குள் நாம் எந்த அளவுக்கு ஆழமாக அவர் இவ்வளவு சிரமப்படுகின்றார், வேதனைப்படுகின்றார், அடிபட்டார், துன்பப்பட்டார், சிரமப்படுகிறார் என்று எடுத்துக்கொண்ட பதிவாக்கிய உணர்வு அடுத்து நமக்குள் அது வளர்ந்து வரும் சந்தர்ப்பம் எந்த காரியத்தை செய்தாலும் இந்த வேதனைப்படும் நிலைகளாகவே அழைத்து செல்கின்றது. ஆக இது ஒரு விதியாக மாறுகின்றது. நாம் அதுவரை அவ்வாறு செயல்படவில்லை, ஆனால் அந்த சந்தர்ப்பம் பதிவான பின் அது விதியாக மாறுகின்றது. இந்த விதி நாம் சுவாசித்த நிலையில் கொண்டுதான் உருவாகிறது தவிர இது யாரும் நமக்குள் விதியை உருவாக்கவில்லை. ஆக இப்படி உருவாகும் விதியை வளரவிட்டால் நம்முடைய வாழ்க்கையின் நிலையை மாற்றி அமைத்து அவன் அடிபட்டு துடித்து வேதனைப்பட்ட நிலைகளே நம் வாழ்க்கையும் சிதைத்து விடுகின்றது. இதுதான் அரசர் காலங்கள் இதை மாற்றப்பட்டு இந்த மாதிரி வந்தா நீ இதுக்கு சாங்கியம் சாஸ்திர பிரகாரம் நீ இதை போய் செய், அந்த யாகத்தை செய், இந்த அபிஷேகத்தை செய், இந்த ஆராதனை செய், அப்படி செய், இப்படி செய் என்று மக்களை சுற்ற செய்து ஆக மீண்டும் இன்னொரு மனித உடலில் வேதனைப்பட்டு அவன் உடலில் உணர்வுகளைத்தான் விதியாக அமைத்து இவர்கள் புது விதிகளைத்தான் அமைத்து கொடுக்க முடிகின்றதை தவிர அதிலிருந்து மீட்கும் நிலையில்லை. ஆக ஏற்கனவே பதிவான ஒரு விதியாக இருந்தாலும் இப்படி புது புதுசாக நமக்குள் இப்படி மாறுபட்ட தீமை செய்யக்கூடிய உணர்வு வரப்போகும்போது மனிதன் மின் செல்லும் நிலைகளே தடைப்பட்டு விட்டது என்று சொல்லுகிறார். இதை மதியால் மாற்ற வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? அப்ப இதை போல தீமைகளை வென்று உணர்வை ஒளியா மாற்றி வின் சென்ற அந்த மகிழ்ச்சியின் அல்சக்திகளை நாம் மற்றவர்கள் படக்கூடிய வேதனை பார்த்து நாம் அவர்களுக்கு முழுவதும் உதவி செய்கிறோமோ அல்லது செய்ய முடியவில்லையோ, இருந்தாலும் அவர்களை பார்த்து நாம் நுகர்ந்த உணர்வுகளை நாம் அந்த அருள் உணர்வுகளை எடுத்து அதை துடைக்கும் பழக்கம் வரவில்லை என்றால் இதை நம்மால் மாற்ற முடியாது என்று குரு உணர்த்துகின்றார். ஆக அந்த அருள் உணர்வுகளை நமக்குள் பெற்று அந்த சந்தர்ப்பத்தில் நுகர்ந்த வேதனைப்படும் அந்த நஞ்சான உணர்வுகளை மகர்ஷியின் உணர்வு கொண்டு அதை அடக்கி ஒடுக்கி அது நல் உணர்வாக நாம் மாற்றி அந்த உயர்ந்த உணர்வு கொண்டு அடிபட்டவர்களுக்கும் அந்த அருள் சக்தி கிடைக்க வேண்டும், அவள் அறியாது இயக்கப்படும் அந்த தீமையிலிருந்து விடுபட்டு அவர்களும் நலம் வளம் பெற வேண்டும் என்ற இந்த உணர்வை ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நாம் அமைத்துக் கொண்டால் இதுதான் விதியை மதியாக மாற்றுகின்றோம். ஏனென்றால் இப்படித்தான் இதை மதிகொண்டு மாற்றி நாம் மதிகொண்ட செயலாக வின் செல்ல முடியுமே தவிர அல்லாதபடி இந்த வாழ்க்கையில் நடக்கும் உணர்வுகளை நாம் மீண்டும் மீண்டும் எடுத்து சுழன்றால் இதுவே விதியாகிவிடும். இந்த விதி பிரகாரம் தான் நம் வாழ்க்கை அமையும் என்பதை உணர்த்துகின்றார். குரு காட்டிய வழியில் அருள் மகரிஷின் அருள்சக்தியை சேர்ப்பதே மதி என்று அந்த மதி கொண்டு வாழ்க்கையில் வரும் விதிகளை நாம் மாற்றி அமைக்க குருநாறு காட்டிய வழியில் நாம் செயல்படுவோம்.
சரி, எப்படி இருந்தாலும் உடலை வச்சு பிரிந்து சென்றால் அடுத்த நிமிடமே நாம் அதாவது நாம் விழித்திருத்தல் வேண்டும். காரணம், உடலை விட்டு பிரிந்து சென்றால் பாசத்தால் இப்படி ஆகிவிட்டது என்று நாம் அந்த ஆன்மா நம் உடலுக்குள் வந்து பின் அந்த நோயின் தன்மை நம் உடலுக்குள் வந்து இதை போன்ற நிலைகளிலிருந்து நாம் விடுபட அச்சகைய ஆன்மாக்கள் உடல் விட்டு பிரியும் சந்தர்ப்பம் நாம் அறிந்தால் உடனே அந்த சூரிய நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற்று எங்கள் உடல் முழுதும் படர்ந்து எங்கள் உடல் உள்ள ஜீவாத்மா ஜீவானுக்கு பெற வேண்டும் என்று எழுந்திருக்கு. இந்த உடலை விட்டு பிரிந்து சென்று இந்த ஆன்மா சப்தரிஷி மண்டலத்துடன் இணைந்து உடல்வரும் உணர்வு கடைந்து பெருவேடு பெண்ணலை என்ற நிலை அடைதல் வேண்டும் என்று நாம் எண்ணினோம் என்றால் அந்த ஆன்மாக்களை சப்தரிஷி மண்டலத்தில் இணைய செய்யலாம், அவர்களை பிறவியெல்லாம் நிலை அடைய செய்யலாம். இது மகிழ்ச்சியில் காட்டி அறுவழியில் வாழ்ந்த மக்கள் இவ்வாறுதான் பின் சென்று பிறவியெல்லாம் நிலை அடைந்தனர். அரசர் காலங்களில் இதை அவருடைய ஆட்சியில் கொண்டு வரும்போது அந்த நிலை முறை மாற்றப்பட்டு நரகலோக சிந்தனை தான் வருகின்றது, அவரே நல்ல சிந்தனை வருவதில்லை. பெரிய அரசர்கள் வாழ்ந்த இந்த உண்மை நிலைதான் என்றும் நாம் மந்திரங்கள் தந்திரங்கள் என்ற அறியும் ஜாதகம் ஜோசியம் என்றும் இப்படி அரசன் வகுத்த வழியை நாம் கடைபிடித்து அவன் நிர்ணயித்த வழிபடிதான் நாம் இன்று நடக்கின்றமே அவர் மகிழ்ச்சிகள் காட்டிய அறுவழியில் விதியை மறிகொண்டு வெல்ல வேண்டும் என்றும் மகிழ்ச்சிகள் காட்டியுள்ளார். உதாரணமாக ஒருவன் எதிர்பார்க்காத நிலையில் வேதனைப்படுகின்றான், நமக்கு தெரியாதவன் அவன் நடு ரோட்டில் உழந்து அவசியப்படுகின்றான், வேதனைப்படுகின்றான். பாசமும் பண்பும் பரிவும் கொண்ட நாம் அவனை உற்று பார்த்து அந்த உணர்வினை நாம் பார்த்துவிட்டால் ஊர் வினை என்ற வித்தாக நமக்குள் பதிவாகி விடுகின்றது. அதே சமயம் நம் உடலை பதிவாக்கிவிட்டால் அதுவே விதியாகின்றது. எந்த குணத்தின் தன்மை நமக்குள் வித்தாகின்றதோ அந்த விதிப்படி அந்த அணுக்கள் நமக்குள் உருவாக்கி அந்த வினைகளை அது இயக்க தொடங்குகின்றது. இத்தகைய விதி என்ற உணர்வுகளை நாம் மாற்ற வேண்டும் தான் மதிவேன். அந்த மதியை தான் நாம் இப்போது துருவ நட்சத்திரமாக இருக்கும் அந்த அருண் உணர்வை நாம் நுகர்ந்து அந்த உணர்வின் தன்மையை நாம் பெற்றது எந்த வேதனைப்பட்டு அவன் அவதிப்படுகின்றானோ அவனை உற்று பார்த்தாலும் அடுத்த கணம் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் வேர்வழியும் நான் பெற வேண்டும், என் உடல் முழுதும் படர வேண்டும், என் ரத்த நாணங்களே படர வேண்டும் என்று எண்ணிவிட்டு எவனொருவன் அந்த வேதனைப்படுகின்றானோ அவனை பார்த்து அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் வேர்வழியும் அவன் உடலே படர வேண்டும். அவன் இந்த வேதனையிலிருந்து நீடுபட்டு அந்த மெய்ப்பொருள் காணும் அந்த அருசக்தி பெற வேண்டும் என்று எண்ணி வைத்தார். இந்த வேதனை வென்ற இந்த உணர்வு நாம் இந்த மறிகொண்டு அதை கலந்து அவன் நோய் நமக்குள் வளராது, அதை அடக்கி நமக்குள் பேரழிவு பெறும் அணுக்களாக மாற்றிட முடியும். நாம் எப்படி பல பொருள்களை சேர்த்து ஒரு சுதமிக்க புலம்பாகவும் சுதமிக்க பதார்த்தங்களாகவும் நாம் உருவாக்குகின்றோமோ இதே போல மனிதன் வேதனைப்படும் ஒரு உணர்வு இருந்தான் அது தனித்து வளர்ந்துவிட்டால் அதன் வலிமை அதிகமாகி விடுகிறது, அதே நோய் நம்ம உடலில் வந்துவிடும். அதனால் அதை உள்நடத்தும் நிலை செய்யப்படும் போது இதே போன்று நாம் எண்ணி இயங்கி செய்கிறோம். அப்போதான் இது நாம் வேதனைப்படுவது உற்று நோக்கி உணர்வின் தன்மை ஊழ்வினை என்று வீட்டாக பதிவாயிட்டால் அந்த விதிப்படி அதன் உணர்வின் தன்மை செயலாது. ஆனால் வேதனை என்பது மிகவும் வறுமையானது. ஆக இதை அடிக்கடி அந்த வேதனை உணர்வின் அணுக்கள் அது உணர்ச்சியோடு ஊன்றினால் அந்த வேதனை என்ற உணர்வு நகர்ந்து நாம் நமது செயலும் உடலும் நம் சொல்லும் வேதனை உணர்ச்சிகளை தூண்டும் செயலாக தான் இருக்கும். அவ்வாறு அத்தகைய வேதனை செயலை உருவாக்கிவிட்டால் நமக்குள் அந்த வேதனை என்ற அணுக்களை பெறுகின்றது. அந்த விதியை அதன் விதிப்படி நம்முடைய எதிர்காலமும் அவர் உடலேப்பட்ட அந்த நோயின் விதிப்படி நமக்குள் அந்த நோய் தான் வரும். ஆக விதி என்ற உணர்வில் இருக்கப்படும் போது மதிகொண்டு நீக்குவதற்காக அன்று ஞானிகள் சொன்னாலும் ஜாதகம் ஜோசியம் பார்த்து உங்களுக்கு ஏழகநாட்டம் சென்னையன் பிடித்திருக்கின்றான் அதனால் இப்படி இருக்கின்றது என்று இவர்கள் வகுத்து கொண்ட சட்டத்தை கொடுத்து இவரும் புது வெறியை நமக்குள் நிர்ணயிக்கின்றார். இப்படி சாங்கியங்கள் சாஸ்திரங்களை செய்து வைத்தால் அதனால் விதியை மாற்றலாம் என்று ஆகவே மந்திரங்கள் யாகங்கள் செய்து விதியை மாற்றலாம் என்று இவருடைய கற்பனை நிறைகள் வருகின்றன. மந்திரங்களும் மயங்களும் நாம் சொன்னோம் என்றால் ஒரு மனித உடலை பதிவானது அதே மந்திரத்தை சொன்னால் எந்த மனித உடலில் இந்த மந்திரங்கள் பதிவாயிருக்கின்றதோ அந்த உடலில் நோயாக உருவாக்கியிருந்தால் அந்த மனிதன் உணர்வை நமக்கு இழுக்கத்தான் வரும். அதற்கு அந்த உணர்வு வச்சு அவன் உடல்ல நோயின் தன்மை வந்தப்பின் அதே உணர்வு ஒருத்தன் மந்திரத்தை சொல்லி அவன் உடல பாய வேண்டும் என்று உணவினை பாய்ச்சினால் அவங்க உடல்ல போய் சேரும். இவன் நுகர்ந்த உணர்வும் இவனுக்குள் வழிகிறது, அவனும் அடுத்தவனுக்கு எடுக்கின்றான். இதைத்தான் அங்கே செயலாக்க காண முடியும். ஆனால் நாம் ஒவ்வொரு நிமிடமும் நமது வாழ்க்கையில் ஒரு கடும் வேதனை கொண்ட செயல்களை உற்று நோக்கணும் என்றால் அது விதியாக மாறிவிடும். அதனால் இந்த உலகில் உலைகள் அனைத்துமே இந்த விஞ்ஞான அறிவால் பெரும் வேதனைப்படும் உணர்வுகளை நாம் நுகர்ந்து கொண்டிருக்கின்றோம். பத்திரிகை வாயிலாகவும் டிவி வாயிலாகவும் எங்கோ நடக்கும் சம்பவங்களை நாம் கேட்டுக்கொண்டேதான் இருக்கிறோம். அந்த படித்து அதன் உணர்வை உணர்வால் அறிந்து கொண்டுதான் இருக்கின்றோம். கடும் தீமையின் உணர்வை நமக்குள் பதிவாக்கிவிட்டால் அதுவும் விதியாகிவிடுகின்றது. ஆக பலருடைய எண்ணங்களும் பலருடைய கொடுமைகளும் நமக்குள் இருக்கும் போது ஒரு வித்து உருவாக்கிவிட்டால் அதன் தன்மை கொண்டு நமக்குள் விதியாகின்றது. ஆனால் அதை எவ்வாறு விதியை மாற்ற வேண்டும்? அப்பத்திரிகையில் நாம் பத்திரிகை வாயிலாக படிக்கும் போது படித்து மனிதர்கள் அதன் வீரியத்தன்மை நமக்குள் தனித்து வளராது. ஈஸ்வரா இந்த உயிரின் தன்மை எண்ணி தொழு நட்சத்திரத்தின் பேர் அந்த பேரருளும் பேரொழியும் நான் பெற வேண்டும் என்று இந்த உணர்வினை அதிகமாக கலந்து நாம் பத்திரிகையில் படித்து பார்த்த இந்த உணர்வுகள் இத்தகைய நிலையில் நாளை நடப்பவெல்லாம் நல்லவெல்லாம் நடக்க வேண்டும். தீமையில் உணர்ந்து இந்த மக்கள் விடுபட வேண்டும். மெய்ப்பொருள் காணும் அபிசக்தி பெற வேண்டும் என்று இப்படி உணர்வினை மாற்றிவிட்டால் நமக்குள் தீமைகளை வென்றிடும், உணர்வினை மாற்றிடும், விதித்தன்மையடும். அதனால்தான் இது மறிகொண்டு விதியை மாற்றுதல் என்று. ஆக அந்த பேரருள் பெற வேண்டும் என்றால் இந்த மதி அந்த பேரருளாக நமக்குள் பெற செய்கின்றான், திருவிழா நிலை அடைய செய்கிறான். அதனால் நாம் ஒவ்வொருவரும் இந்த பேரருள் பெற இந்த கால துருவியானம் நமக்கு நல்ல பலனை தரும். ஆகவே கணவனும் மனைவியும் இதை போன்று ஒவ்வொரு மொழியிலும் சேர்த்து கணவனும் மனைவியும் எவ்வாறு ஒரு குடும்பத்தில் வசிஷம் மன்றை போல வாழ்ந்து நலாயினை போன்று ஒருவரை ஒருவர் மதித்து சாவித்திரை போன்று இருமணம் ஒன்றி இருவினம் ஒன்றி வாழ்கின்றனரோ அவரை சொந்தம் அடைவர். ஆக குடும்பத்தில் எத்தனை தீமைகள் இருந்தாலும் அந்த தீமைகளை வெல்லக்கூடிய சக்தி பெறக்கூடிய தன்மை பெறுகின்றது. ஆக அந்த பேரருள் என்ற உணர்வினை விதியாக மாற்றிவிட்டால் இந்த இருசூழ்ந்த வாழ்க்கையில் நஞ்சினை வென்று இருளை நீக்கணும், அருள்சக்தி பெறும் அந்த விதியினை நமக்குள் வளர்க்கலாம். இந்த உடலில் இந்த இருளை நீக்கும் நஞ்சினை ஒழிக்கணும் உணர்வை பெற்றால் இந்த சுழ நட்சத்திரம் அந்த நிலை பெற்றதான் அதே உணர்வின் தன்மை நமக்குள் பெற்று தெருவிழா நிலை அடையலாம்.
சாவித்திரி தன் கணவனை யமனிடமிருந்து மீட்டால் கூறினார். இந்த உணர்வு சம்பந்தமாக கணவன் மனைவி எப்படி ஒன்றி வாழ வேண்டும், அன்று வாழ்ந்த அகஸ்தியரும் அவர் மனைவியும் எவ்வாறு ஒன்றி வாழ்ந்தார்கள் என்பதை விளக்க முறையாக கொடுத்து ஒரு குடும்பத்தில் வாழும் கணவன் மனைவி இருவரும் கணவனிடமோ அல்லது மனைவியிடமோ சில குறைகள் இருந்தாலும் அந்த குறைகளிலிருந்து மீட்டக்கூடிய நிலையாக எவ்வாறு செயல்படுத்த வேண்டும் என்பதை விளக்க உரையாக கொடுக்கின்றார்கள். அப்போ ஒவ்வொரு சந்தர்ப்பமும் அந்த குறைகள் சந்திக்கும் பொழுதெல்லாம் அல்லது நாம் அவர் உடல் கணவன்கோ மனைவிக்கோ உடல் நல குறைவாக நோய்வாய்ப்பட்டிருந்தாலும் யமனிடமிருந்து மீட்டும் நிலையாக அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரல் பேரல் என் கணவர் பெற வேண்டும், துருவ நட்சத்திரத்தின் பேரல் பேரல் என் மனைவி பெற வேண்டும் என்று இந்த உயர்ந்த உணர்வை அவர்களுக்கு ஒருவருக்கொருவர் அது ஊட்டப்படும் பொழுது அந்த அகஸ்தியர் ஒரு மனைவி எப்படி ஒன்றி வாழ்ந்தார்களோ அந்த ஒன்றி வாழும் உணர்வுகள் இங்கே கணவனுக்கும் சரி அல்லது மனைவிக்கும் சரி இது இணைந்து வாழ செய்யும் சக்தியாக இரு உயிரையும் ஒன்றை செய்து இருமனம் ஒன்றாக்கி இந்த உடல் பெறும் நிலைகளை அது பேரொலியாக மாற்றும், அது சந்தர்ப்பமாக அமைகிறது என்று உணர்த்துகின்றார். ஏனென்றால் வராகன் அது அதனுடைய வாழ்நாளில் தீமையான உடலாக இருந்தாலும் நாற்றத்தில் மறைந்திருக்கும் நல்ல உணர்வுகளை சுவாசித்து அந்த தீமையான உடலை பிளந்து நல்ல உடலாக மனிதனாக உருவாக்குகின்றது. இதை போன்றுதான் தீமைகளை நீக்கிடும் நல்ல உடல் பெற்ற இந்த மனித வாழ்க்கையில் நம் குடும்பத்தில் சந்தர்ப்பத்தால் வரும் தீமைகள் அதை போன்ற நிலைகள் வந்தால் இந்த தீமைகளை நாம் பிளந்துவிட்டு அந்த உயர்ந்த ஒளி கொண்ட அகசியரும் அவர் மனைவியும் எப்படி ஒன்றி ஒளி உடலை பெற்றார்களோ இந்த மனித உடலை பிளந்துவிட்டு ஒளி உடலை பெறும் ஏகாந்தமாக வாழும் பேரானந்த நிலை பெறும் அந்த சக்தி பெற வேண்டும் என்று வலியுறுத்துகின்றார். அத்தகைய நிலையில் பெற நம் குருநார் காட்டிய வழியில் அந்த அகசியமா மகர்ஷியின் அரசக்தியும் துருவ மகர்ஷியின் அரசக்தியும் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழி பெற்று கணவன் மனைவி ஒன்றி வாழ்ந்து அழியா ஒளி சரீரம் பெற தியானிப்போம்.
அகசியன் வாழ்ந்த காலத்தில் அவன் தாய் கருவிலேயே நஞ்சி வென்றிடும் ஆற்றலின் உணர்வு பெற்றவன். பிறந்த பின் நஞ்சினை வென்று உணர்வினை ஒளியாக மாற்றும் பேரருளையும் பேரருளையும் வளர்த்துக் கொண்டவன். ஆக அவனின்று வெளிப்பட்ட உணர்வினை நமக்குள் உயர்ந்த குணங்களை குருவாக்கினார். உயிரும் குருவாகின்றது. அந்த உயர்ந்த குணங்களில் ஈசனாக இருந்து நமக்குள் அந்த பேரருள் வழிபடி உயர்ந்த குருவையும் நமக்குள் கூட்டுகின்றது. என்றால் எந்த உயர்ந்த குணங்களை நமக்குள் பெறுகின்றோமோ அந்த குணத்தை மீண்டும் எண்ணும் போது அருவியை குருவாகின்றது. ஆகவே நமது குரு காட்டிய அருவழியில் நாம் அகசியமா மகிழ்ச்சிகளின் அருசக்தியை நமக்குள் அது உருவாக்கினால் அவன் கண்ட உணவின் தன்மையும் நமக்குள் குருவாக இயங்கத் தொடங்கும். அவன் அகசியன் துருவனாகி துருவத்தின் ஆற்றலை தனக்குள் பருகி அவனுடைய பருவ காலம் வரும்போது திருமணம் ஆகும்போது எந்த மனைவியின் தன்னை மனையாள தனக்குள் கவர்ந்து கொண்டானோ தன்னுடன் இணைந்து வாழச் செய்யும் வசிஷ்டரும் மறந்தது கொண்டு வாழச் செய்தார். ஆனால் அது வழியில் கணவனும் மனைவியும் ஒன்றென இணைந்து உயர்ந்த பண்பினை வளர்த்து கணவன் பெற்ற சக்தியையும் மனைவி தனக்கு உயர்ந்து வளர்த்து தான் உயர்ந்து வளர்த்த தன் மனைவியின் செயலை தனக்குள் நகர்ந்து மனைவி உயர வேண்டும் என்ற இருமணம் ஒன்றினை இணைந்து பேரருளை உருவாக்கி ஆக தீமைகளை அகற்றும் பேரருளாக உருப்பெற்று பேரொழி என்ற நிலை அடையும் தருணம் பெற்ற அவர்கள் உடல்களில் வெளிப்படுத்திய உணர்வுகளை நமக்குள் நுகர்ந்தால் அந்த குரு வழியில் நாம் குடும்பத்தில் பற்றும் பாசமும் வசிஷ்டன் கவர்ந்து கொண்ட மனைவியும் வசிஷ்டன் அறிந்தது போல இணைந்து வாழும் சக்தியும் கணவன் மனைவியை மதிப்பதும் மனைவி கணவனை மதித்து நடப்பதும் என்ற உணர்வினை வளர்த்து ஆக பிரியா நிலை கொண்டு ஒருமையும் உணர்வையும் ஒன்றி வாழ்ந்து அதன் வழியை சாவித்திரி இப்படி தன் கணவன் இப்போ தன்னுடன் வாழ வேண்டும் என்ற உணர்வினை ஒன்றி யமனிடமிருந்து சாவித்திரி தன் கணவனை நீட்டினார். கணவன் பலவுடைய தீமைகளையும் தீமைய செயல்களை உற்று பார்த்தாலும் கணவன் அந்த தீமை உணர்வை நுகர்ந்தால் அதன் உணர்வின் தன்மை தீமை விளைவுக்கு அணுவாக வந்தாலும் அது அது உடலிலே கணவன் உடலிலே நோயாகின்றது. அந்த தீய உணர்வே கணவனுக்கு யமனாகின்றது. ஆகவே அத்தகைய தீய உணர்வு வளராது. பேரொருள் பெற்ற துருவ நட்சத்திரத்தின் பேரொருளை துருவ மகரிஷி துருவ நட்சத்திரமான அந்த உணர்வின் தன்மையை நுகர்ந்து தன் கணவர் உடல் முழுதும் படர்ந்து அவர் உடலுக்குள் இருளை அகற்றிடும் நஞ்சை வென்றிடும் அருள் உணர்வு பேரருள் பெற வேண்டும். அவர் பேரின்பம் பெறும் பெருமகிழ்ச்சி வரும் அருள் உணர்வுகள் அவர்களே வய வேண்டும். அவரின் அரவணைப்பு எங்களிலே இருமனும் ஒன்றி மகிழ்ந்திடும் உணர்வுகள் பெற வேண்டும் என்று இவ்வாறு கணவனும் மனைவியும் எவர் ஒருவர் எண்ணுகின்றனரோ அந்த அகசியன் துருவனாகி துருவ நட்சத்திரமாகி இன்று பிறவியிலான நிலைகள் அடைந்திருக்கின்றன. இவ்வழியில் நாம் பெற்றோம் என்றால் இவ்வழியில் ஒரு குடும்பத்தில் நாம் வாழ்ந்தோம் என்றால் பின்னால் அறிவால் வரும் தீய உணர்வுகள் இக்காற்று மண்டலத்தில் இருப்பனும் அந்த நச்சுத்தன்மை நமக்குள் மனிதனை இளிநிலை சரீரத்துக்கு அழைத்துச் செல்லும் உணர்வுகளும் மனைவியின் உணர்வுகள் நம்மை காக்கும். ஆனால் மனைவியும் நம்முடைய உணர்வுகள் அவள் ஒன்றி வாழப்படும் போதும் அவர்களை நமது உணர்வும் அங்கே காக்கும். ஆக தீமை பரிவரும் இப்புவியில் அவர்கள் மகிழ்ச்சியின் உணர்வை கணவனும் மனைவியும் எடுத்து இருவரும் பெற வேண்டும் என்று உயர்ந்த எண்ணினால் இன்று 1999 இவ்வழியில் குடும்பத்தில் வாழ்வோரனும் மகிழ்ச்சிகளின் நல்வற்றத்தில் வாழ்வோராகவும் மலரிப்பல மனம் பெற்று மகிழ்ந்து வாழும் சக்தி பெற்றவர்களாகவும் பகமை உணர்வில் நுகராத சக்தி வாய்ந்தவர்களாகவும் உங்களுடைய பார்வை பிறருடைய நிறைகளை துயரத்தை போக்கும் உணர்வாகவும் துயரமான துயரத்தை உருவாக்கும் உணர்வு உங்கள் அருகிலே வராத தடுக்கும் வல்லமையும் பொங்குக்குள் அது உருவாகும். ஏனென்றால் கடவுளின் அவதாரம் வராக அவதாரம் பன்றி உடலை பன்றி சிறசை போட்டு மனித உடலை போட்டு காட்டின பன்றி எவ்வாறு சாக்கடையை நாற்றத்தை பிளந்துவிட்டு நல்ல மனத்தை நுகர்ந்து அது நாள் அதனுடைய வாழ்நாள் முழுதும் பெருக்கியதோ நல்லவை பெருக தீமையின் உடலை பிளந்துவிட்டு தீமையை பிளந்திடும் உணர்வின் தன்மை வளர்ந்து தீமையை பிளந்திடும் உணர்வின் மனித உடலை பெற்று நாம் உணவாக உட்கொள்ளும் உணவுக்குள் மறைந்து வரும் நஞ்சினை மலமாக மாற்றும் திறன் பெற்றது. வண்டியின் உடலாக நம் உடல் இருக்கும் போதுதான் ஆக அந்த உடலை சேர்த்துக் கொண்ட இந்த உணர்வுதான் நமது உயிர். இந்த உடலை மனித உடலை தருவாக்கி நஞ்சினை மலமாக மாற்றிடும் சக்தி பெற்று நம் உடலிருந்து மரம் மனம் நஞ்சினை அகற்றும் பெரும் சக்தியாக அது வளர்ந்தது. ஆகவே இந்த பரிச பெரும் சக்தியை தளராது அந்த அகசியன் எவ்வாறு தன் நிலைகளில் பெற்றானோ துருவன் ஆனானோ துருவ நட்சத்திரம் ஆனதோ அவர் வழியில் நாம் பெற்றோம் என்றால் இல்லற வாழ்க்கையில் தீமைகளை வென்றிடும் அரும்பெரும் சக்தி பெற்று பேரண்ட பெருவாழ் வாழும் நிலையும் கணவன் மனைவி இந்நோய் வராது தடுக்கவும் மனைவி கணவனுக்கு நோய் வராது தடுக்கவும் அந்த பேரளவு என்ற நிலையை நஞ்சினை நீக்கிவிட்டு உணவினை ஒளியாக மாற்றி இந்த உடலை பழத்தல் வேண்டும். காரணம் நல்லவைகளை தீமை நல்லவைகளை அதிகரித்து தீமையான உடலை பிழந்துதான் தீமையை பிழந்திடும் உடலாக நம்மை உருவாக்கியது நமது உயிர். ஆகவே நாம் தீமையை நீக்கிடும் உணர்வின் தன்மை நமக்குள் பெற்று பேரொருள் என்ற உணர்வினை நமக்குள் வளர்த்து அதன் உணர்வின் துணை கொண்டு நாம் அந்த பேரொருள் பெறும்போது நம் உடல் பேரொழி என்ற நிலை அடைகின்றது. ஆகவே நமது குருநாதர் காட்டிய அருள்வழியில் அகசின் துருவனாகிய துருவ மகிழ்ச்சியாகிய கணவனும் மனைவியும் இருவரும் ஒன்றி வாழ்ந்து அவர்களது இல்லற வாழ்க்கையில் இருளை அகற்றி பொருள் கண்டுணர்ந்து செயல்படும் சக்தி பெற்று நஞ்சினை வென்றிடும் ஆற்றல் பெற்று என்றும் ஏகாந்த நிலை என்ற நிலைகள் என்றும் இருவரும் ஒன்றி வாழ்ந்து கொண்டிருக்கும் அதனின்று வெளிப்படும் அரும்பெரும் சக்தியை நாம் பெற இந்த புத்தாண்டில் அந்த அரும்பெரும் சக்தியை நமக்குள் பேரருள் என்ற உணவினை உருவாக்கும் அந்த சக்தி நீங்கள் பெற்று நீங்கள் பெற இப்போது நாம் தியானி அகசிமா மகிழ்ச்சிகளின் அருள்சக்தி நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று இயங்கி தியானி அகசிமா மகிழ்ச்சிகளின் அருள்சக்தி நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று புருவ மத்தியில் எண்ணி உயிரான ஈஸ்வரனிடம் வேண்டி அகசின் வாழ்ந்த காலங்களில் அவனில் நஞ்சினை வெந்திட்டு பேரருளை உருவரும் அந்த உணர்வின் சக்தி பெற்ற அச்சக்தி நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று இயங்கி தியானி
நம்ம குருநாதர் அவருடைய உபதேச வாயில பதிவு செய்த ஒரு அன்பர் வந்து ஞான குரு கிட்ட திரும்ப திரும்ப அவங்க ரெண்டு பேரும் உரையாடி அந்த அருள் வழியில எப்படி அந்த பிறவியிலா நிலை அடையணும் அப்படிங்கிற உயர்ந்த உணர்வுகளை வளர்த்து கொண்டார், உயிர் எப்படி மதிக்கக்கூடிய பண்புகளை வளர்த்து கொண்டார் அப்படிங்கிறத நம்ம குருநாதரே சொல்றாரு. ஒரு அன்பர் வந்து அவருடைய வாழ்க்கையில அவர் சின்ன பிள்ளையிலேருந்து எடுத்துக்கொண்ட உணர்வுகள் சலிப்பு சங்கடம் பயம் இந்த மாதிரி உணர்வுகள் அதிகமாக பதிவு செஞ்சதுனால அவருடைய பிற்கால வாழ்க்கையில் திருமணம் ஆகி அதெல்லாம் வரப்போகும்போது அவருடைய தொழில் முறையிலையும் சரி குடும்பத்திலையும் சரி சில இக்கட்டான நிலை வரப்போகும்போது அதனால் அவருக்குள்ள உடல் நோய்கள் பலது வருது. அப்போ அதனுடைய பாதிப்புகளை வந்து குரு உபதேசங்களை தொடர்ந்து கேட்டு அதை பதிவாக்கி வளர்த்து அதன் வழியில் போக போகும்போது அவருக்கு அந்த உண்மைகளை உணர்த்தப்பட போகும்போது ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அந்த உடல் பற்று அந்த எண்ணங்கள் உணர்வு மாறும்போதெல்லாம் குருநாதர் போய் சந்திச்சு எனக்கு இந்த மாதிரி இருக்கு சாமி, இதுலேருந்து நான் விடுபடணும், இப்போ என்ன செய்யணும், இந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் உணர்வுகள் எண்ணங்கள் மாறும் பொழுதெல்லாம் அதை எடுத்து குருநாதர் வந்து நேரடியாக கேட்டு எப்படி உயிரை மதிக்கணும், எப்படி அந்த குருவனத்தினுடைய சக்தி பெறணும், இது எப்படி மாற்றி அமைக்கணும் அப்படிங்கிறத திரும்ப 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 அதை கேட்டு அப்போ எல்லா உயிரையும் கடவுளாக மதிக்கணும், எல்லாரும் அந்த மகிழ்ச்சி நாள் சக்தி பெறணும், எல்லாருக்கும் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரல் பேரலி பெறணும், எல்லாரும் உடலையும் மகிழ்ச்சி நாள் சக்தி பெற்று அவங்க உடலில் இருக்கக்கூடிய நோய் நீங்கணும், குடும்பத்தில் இருக்க எல்லாரும் மகிழ்ச்சி நாள் சக்தி பெறணும், எல்லாரும் அந்த அழியா ஒளி சரீரம் பெறணும் இப்படிங்கிற உணர்வுகளை வளர்க்க போகும்போது அவருக்குள்ள அது முழுமை பெறுது. ஏன்னா ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் இப்போ குரு என்ன சொல்றாருன்னா அவருடைய அனுபவத்தையும் சொல்றாரு. ஏன்னா நான் இப்போ குரு காட்டிய வழியில் இந்த சக்தி பெற்றேன், இது வளர்ந்து வந்தாலுங்க நான் சிறு வயதில் வளர்த்து கொண்ட உணர்வுகள் எனக்குள்ள இருக்கு. இப்போ அன்பர்கள் நீங்கள் வர்றீங்க, வரப்போகும்போது உங்கள் கஷ்ட நஷ்டத்தை உங்கள் சோர்வுகளை உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய சங்கடமான உணர்வுகளை நீங்கள் சொன்னீங்கன்னா என் உடலில் இருக்கிற பழைய உணர்வுகளும் அது நினைவுக்கு வந்து அதனுடைய எண்ணங்களையும் உணர்வுகளையும் தூண்டத்தான் செய்யுது. அப்போ அது அந்த மாதிரி வந்தாலும் உடனடியாக நான் வந்து குருநாதர் காட்டிய வழியில் அந்த அருள் சக்தி எடுத்து நான் இதை தூய்மைப்படுத்திக்கிறேன். இப்போ இந்த மாதிரி தான் என்கிட்ட அவர் வரப்போகும்போது அவருடைய கஷ்ட நஷ்டங்களை இதெல்லாம் சொல்ல போகும்போது இந்த உடல் பற்று வருது சாமி, இந்த உடல் பற்று எனக்கு வேண்டாம், நான் பிறவிலா நிலை அடையணும் அப்படின்னு கேட்க போகும்போது என்னுடைய அனுபவங்களையும் அவர்கிட்ட சொல்லி இந்த மாதிரி வந்தாலும் நீங்கள் உடனடியாக இதை எடுத்து மாற்றிக்கோங்க, உங்கள் உடலில் அருள் ஒளி பெறும் அணுக்களாக மாற்றிக்கொள்ளுங்க அப்படிங்கிறத அந்த உயிரை மதிக்கக்கூடிய பண்புகளை அவருக்கு நான் தெளிவாக எடுத்து சொன்னேன், அவர் அந்த மாதிரி இதெல்லாம் சீராக கடைப்பிடிச்சு அந்த உயர்ந்த நிலைகளை அவர் பெற்றாருங்க அப்படிங்கிறத அனுபவத்தை குணாறு அவரே உபதேச வாயிலாக சொல்கிறாங்க.
ஆனால் அவர் தியானத்த நிலைகள் அதிகமாக சென்று கைசில் அவர் இந்த உலகை தீமையின் பயன்கள் அதிகமாக பெருகி வருகிறது என்று அதிலிருந்து நாம் விடுபட வேண்டும், இனி நாம் பெறவில்லா நிலைகள் தான் அடைய வேண்டும் என்ற நிலையை தன் உயிரி ஈசனாக துணிவுடன் மதிக்கத் தொடங்கினார். ஏனென்றால் இந்த உயிரான ஈசன் வெளி சென்று விட்டால் உடலான சிவன் இது சபந்தான், அதற்கு எந்த விதமான நிலையும் இல்லை என்பதை அவர் உணர்ந்தார். ஆக இந்த உயிரின் நிலையில் தொகர்ந்த உணர்வு கொண்டுதான் உடலை அமைத்தது. அது வேதனை பயம் போன்ற பல சஞ்சலம் சரித்தந்த உணர்வு வரப்படும் போதுதான் அவருக்கு அந்த இந்த உடலான சிவத்தில் கடுமையான நோய்களும் பல இன்னல்களும் வந்தது என்பதை தன்னால் உணர்ந்தார். ஆக நாம் உயிரான ஈசனை எப்படி நாம் கடைபிடிக்க வேண்டும் என்று நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நாம் உயிரை நாம் எப்படி மறித்தல் வேண்டும், தீமை என்ற நிலையில் எப்படி பொறுத்தல் வேண்டும், வருவதை எப்படி தூய்மைப்படுத்த வேண்டும் என்ற நாம் கூறிய இந்த வழிப்படி அவர் தியானம் இருந்ததனால் அவ்வப்போது அவர் உயிரை மதித்தார். ஆகவே இந்த உடலில் அதாவது சலிப்பு சஞ்சலம் சங்கடம் வெறுப்பு வேதனை என்ற உணர்வுகள் அதிகமாக முதிர தன் உடலை எப்படி நோயின் வலிமை தருகின்றது என்பதனை நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் உணர உணர தனது வயதும் தனது நிலைமையும் தன்னுடைய குழந்தைகளையும் அவர் எண்ணி பார்க்கவும் சேர்ந்தார். அப்போது என்னிடம் வந்து கேட்பார், மகிழ்ச்சியின் அருள் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் குருவருளும் எங்கள் குடும்பத்தில் அனைவருக்கும் பெற வேண்டும், அவர்கள் பொருள் அறிந்து செயல்படும் திறன் பெற வேண்டும், தெளிந்த மனம் பெற வேண்டும், தெளிவான வாழ்க்கை பெற வேண்டும் என்று குடும்பத்தில் சொன்னிருப்பார். நமது தியான வழியில் அனைவரும் அருளான அருள்சக்தி அவர்கள் பெற வேண்டும், குருக்காட்சி அருள் வழியில் அவர்கள் அந்த நெறி தவறாது அந்த உணர்வை பெறும் சக்தி பெற வேண்டும் என்று அடிப்படி என்கிட்ட கேட்பார். அதுக்கப்புறம் அந்த உணர்வுகளை பற்றி சொல்வதும் அவருடைய இயற்கை வாழ்க்கையும் இத்தகைய கடுமையான நிலைகளிலிருந்து விடுபட வேண்டும் என்ற நிலையை அந்த குரு நட்சத்திரத்து உணர்வு அனைவரும் பெற வேண்டும் என்ற எண்ணத்தின் உணர்வுகள் அவருள் விளைகின்றது. குரு நட்சத்திரத்தின் தேவர்கள் அவருக்குள் தெரிகின்றது. ஆக இந்த உடலில் பற்றி வராது அவருடைய உணர்வுகள் அடிக்கடி என்னிடம் வந்து சில நேரங்களில் கோபம் வரும், வெறுப்பான உணர்வு வரும், வீட்டில் சண்டை வரும். அது வந்து ஒரு குழந்தை ஏதாவது சொல்லிட்டு உடனே கோபம் வந்துடும். அப்போ உடனே வந்து இச்சே அப்படின்னு சொல்லியிருக்கேன் வந்து தான் இந்த உடல் பற்று வருது அப்படின்னு கேட்பார். அப்ப அந்த உடல் பற்று எடுக்கும்போது நீங்க சப்தரிசி மண்டலங்களுக்கு நிலைகளை நீங்க எப்படி எடுக்கணும் அப்படின்னு உடனே வந்து கேட்ட சொல்லிட்டு மறுபடியும் ஒரு அரை மணி நேரமாவது அதை பற்றி கொஞ்சம் தியானம் பண்ணி அது குறைக்கணும் இந்த வகையில் இருப்பார். வெளியில யாராவது ஏதாவது தவறுகள் செய்தாலும் உடனே கோபம் வரும். உடனே என்கிட்ட வந்து சொல்லு என்னை அந்த கோபம் என்ன இயக்கு அதெல்லாம் நான் கற்றுக்கணும் அப்படிங்கிற வகையில் அந்த குருவர்கள் எனக்கு அதிகமாக தரணும். குருவர்களால் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரவர்கள் தரணும். எனக்கு இருள் எல்லாம் நீங்கணும், ஒளியும் சரீரம் தரணும். இதுதான் அவருடைய பேச்சு. ஏனென்றால் இப்போ நாம் கையில் அழுத்தப்படுது எப்படி நாம் தொடக்கணும் என்றோம். இதே போல தான் அவர் வாழ்க்கையில் ஏற்கனவே பரீட்சையில் உணர்த்து அதீதமான நிலைகள் இருந்தாலும் அவர் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அதுக்கு இதை தடைப்படுத்த அந்த உடல் உள்ள அணுக்கள் தன் உணவுக்காக தோன்ற உணர்ச்சிகள் உண்டப்படும் போது அந்த உணர்வு அதிகரித்து விட்டால் இவருடைய சிந்தனை குறைவதும் சூழ நட்சத்திரத்தின் உணர்வு பெற முடியாத நிலைக்கு வருவதும் அவர் தெளிவாக உணர்ந்து கொண்டே அதை எப்படி தெளிவாக்க வேண்டும் என்று உடனே வருவார். அதை இப்படி இப்படி எனக்குள் நடக்குது எப்படி இருக்கும் இது எப்படி எனக்கு மாறணும் கேட்பார். நீங்க அங்கேயே இருந்த இடத்துல இருக்கலாம்னா இருந்த இடத்துல இருக்கணும். எல்லாரும் குரு கிட்ட வந்து இன்னொரு தரம் வாக்கு கேட்டோம்னா எனக்கு நல்ல வலிமை கிடைக்கும். அதுக்குதான் நான் வந்தேன். எனக்கு தூரத்துல இருந்து நீ இதே மாதிரி எடுக்கலாம் தூரத்துல எடுக்கிற கோபம்போதுதான் அதை நான் தனித்தேன். ஆனா துருவ நட்சத்திரத்தின் உணர்வு பெற வேண்டும் என்று இயங்குவேன். என் உடல்ல படர வேண்டும் என்று எனக்கு வரக்கூடிய கோபத்தையோ சரித்தையோ தந்திருக்க நான் குறைத்தேன். இருந்தாலும் குருகிட்ட வந்து சொல்லி இன்னும் நேரங்கள்ல இப்படி எப்படி எனக்கு இது பண்ணது அது இன்னும் மேலும் எனக்கு அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரர்களும் பெறவில்லை பெற வேண்டும் என்று அடிப்படை அவர் சொல்லிட்டு இருந்தேன். ஏற்கனவே இப்ப நானே இருக்கிறேன்டா என்னுடன் இதுக்கு முன்னாடி நான் தியானத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி குருவை சந்திக்கிறதுக்கு முன்னாடி எத்தனையோ விதமான உணர்வு நம் உடல்ல உண்டு. இருந்தால் நாம் தியானம் எடுத்தாலும் இப்ப நீங்க சோர்வா பேசுறீங்க, சங்கடமா பேசுறீங்க, வெறுப்பா பேசுறீங்கன்னா உங்க காதலை கேட்டவுடனே அந்த உணர்வு என்ன செய்யுது என் உடல் உள்ள அந்த வெறுப்பான அனுப்பும் தீ அனுப்ப அதனால் ஏற்பட்ட உணர்வு அது உணவாக எடுத்து அது பெருகத் தொடங்கி அப்ப நான் உடனுக்குடனே அந்த ஆத்மசுத்தி செய்து அது எப்படி குறைக்கணும் நான் தெரிஞ்சிட்டால குறைக்கிறேன் அப்படின்னு என்னுடைய அனுபவத்தை அவர் எடுத்து சொல்லி.
இப்ப குருநாதர் வந்து நம்ம கோயில் கட்டி வச்சிருக்கிறாங்க. இந்த கோயில நாம புனிதமா வச்சிருக்கிறோமா, சுத்தப்படுத்தி வச்சிருக்கிறோமா, பரிசுத்தமா வச்சிருக்கிறோமா அப்படிங்கறத ஞானிகள் சொன்ன நிலைய துவைதம் மத்வைதம்ங்கிற நிலையில நம்ம உயிர் கடவுள் அது நுகர்ந்து உருவாக்கின உடல் தான் இந்த கோயில். இந்த உடல் அப்ப இந்த உடலான கோவிலை நம்ம சுத்தப்படுத்துறோமா, சுத்தமா வச்சிருக்கிறோமா அப்படிங்கறத இதை கேட்டு, ஏன்னா நம்ம வாழ்க்கையில எல்லாருக்கும் உதவி செய்யறோம், உயர்ந்த பண்புகள் கொண்டு எத்தனையோ நல்லதுகளையும் செய்யறோம். எல்லாம் செய்த பிற்பாடு அதுல சில குறையாகி போச்சு, இல்ல எதிர்மறையா எதிர்ப்புகள் வந்துச்சுன்னா நம்ம எவ்வளவு நல்லது செஞ்சோம் இந்த மாதிரி ஆயிப்போச்சு அப்படிங்கிற உணர்வுகளை நம்ம வந்து பலவீனப்படுத்தி எடுத்துக்கிறோம். அது வேதனை ஆகிக்கிறோம். இந்த வேதனை வந்த பிற்பாடு அடுத்து நமக்குள்ள அது என்ன செய்யுது, அடுத்து நம்மள நல்லதை சிந்திக்க விடுதா, நம்ம நல்லதை பெற முடியுதா, நல்லதை என்ன விடுதா அப்படிங்கறத கேள்வியா கேட்கிறாங்க. இப்ப நம்ம வேதனைப்பட போகும்போது யாராவது சிரிச்சு பேசுனா எப்படி இருக்கு, இல்ல குழந்தைகள் யாராவது குடும்பத்தினை செய்தா எப்படி இருக்கு. ஆக இதுதான் அவர் என்ன சொல்றாங்க, தசப்பிரியன். இப்ப நாம நுகர்ந்த அந்த சந்தர்ப்பத்தால நுகர்ந்த வேதனைப்படும் உணர்வுகள் நம்ம உடல்ல இருக்கக்கூடிய நல்ல அணுகளை கொண்டு திங்குது. தசப்பிரியன் சீதாவை அவன் கொண்டு போய் கொடுமைப்படுத்துறான். அப்ப நம்மகிட்ட இருக்கக்கூடிய நல்ல அணுகள் பூராமே அங்க வாடி வதங்குது இப்ப இது எப்படி மாற்றணும், ராமாயணம் எவ்வளவு தெளிவா கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத சொல்றது. இதே மாதிரி ராமன் இருந்து வீட்டு வந்த பிற்பாடு இந்த ராமன் என்ன செய்யறான், சீதாவை கொண்டு போய் காட்டுல விடுறான். அப்ப இதையும் விளக்கமா சொல்றாரு. அப்ப நம்ம சந்தர்ப்பவசனால குடும்பத்திலையும் சரி, பிள்ளைகளும் சரி, தொழில் மற்ற எல்லாம் குடும்பத்துல எல்லாம் இருந்தாலும் மாறுபட்ட உணர்வு வந்த பிற்பாடு என்ன செய்யறோம், இப்ப முதல் சொன்ன மாதிரிதான் ஒரு தவறான நிலை ஆகி போச்சு, ஒரு நம்ம எதிர்பார்க்காத நிலை ஆகி போச்சுன்னா அடுத்து வந்து நல்லதாகணும், இந்த நல்லதே வேணும், எனக்கு நல்லதே நடக்கணும், நல்லதே நடக்கட்டும் அப்படிங்கிற என்ன வருதான்னா இல்லை. இதைத்தான் முதல்ல அவர் என்ன சொல்றாரு, நம்ம உயிரால் உருவாக்கப்பட்ட இந்த ஆலயத்தை நம்ம புனிதப்படுத்துறோமா, தூய்மைப்படுத்துறோமா, அசுத்தப்படுத்துறோமா. இப்போ அதைத்தான் ஞானிகள் வந்து அங்கே தெல்ல தெளிவாக காமிக்கிறாங்க. அந்த ஆலயத்தில் அந்த கல் சிலைக்கு பன்னீர் தேவையா, சந்தன தேவையா, மற்ற அபிஷேகங்கள்லாம் எதுக்கு பண்ணுறாங்க, அப்போ நம்ம உயிருக்கு தேவை. ஏன்னா மாறுபட்ட உணர்வுகள் சுவாசிக்கப்பட போகும்போது உயிரில் படக்கூடிய அந்த தீமை செய்யக்கூடிய உணர்வுகள் இந்த உடலான ஆலயத்தை அது எரிச்சல் அடை செய்து, வேதனை அடை செய்து, எத்தனையோ தற்கொலை செய்யக்கூடிய நிலையில் கூட உண்டு பண்ணிடுது. ஆகையினால இந்த ஈசன் வீட்டிற்குரிய ஆலயத்தில் அதை பரிசுத்தப்படுத்தணுங்கிறது இந்த உயர்ந்த உணர்வுகளை இந்த உயிரான ஈசனுக்கு அபிஷேகம் பண்ணணும். அந்த ஞானிகள் மகரிஷிகள் வெளிப்படுத்தக்கூடிய சக்தியை அதை ஆகாரமாக கொடுக்கணும். இந்த சக்தி இங்கே கொடுக்க போகும்போது இந்த உடலான சிவம் மகிழ்ச்சி அடைய முடியுது, இந்த ஈசனால் உருவாக்கப்பட்ட இந்த ஆலயமும் தூய்மை அடையுது. இதுக்காகத்தான் ஞானிகள் வந்து ஆலயங்களை உருவாக்குனாங்க. நாம் அங்கே ஞானிகள் காட்டிய வழியில் உணர்வுகள் அருள் உணர்வுகளை சுவாசித்து இந்த உடலான ஆலயத்தை நம்ம தூய்மைப்படுத்தணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க.
பிறரை காக்க வேண்டும் என்று வேதனைக்குழுவை நாம் எடுக்கிறோம், அந்த உணர்வு நம்ம வேதனைக்குழுவை தான் தெரியும். நம்ம எல்லாமே காப்பாற்றிடுறோம், காப்பாற்றிய பண்ணப்போ இந்த நோய் நமக்குள்ள வந்த உடனே என்ன நடக்கின்றது, இதுவோ அவங்களெல்லாம் காப்பாற்றினேன்னு எனக்கு தெரிய வந்துருச்சு. ஆக நமக்குள் சந்தோஷப்படும் சன்மை, உங்க வேதனைப்பட்டா சந்தோஷமா சிரிச்சு பேசுனா நீங்க படுத்துக்கிறீங்களா, நம்ம இருக்கிறத பார்த்து உங்களுக்கு கிண்டல் வருது, உங்களுக்கு வந்தாதான் தெரியும் சொல்லுங்க. அப்படிதானே சொல்றீங்க, ஒருத்தர் என்னை திட்டினா இந்த மாதிரி பேசினான்னு சொல்லி போட்டு அடுத்த திட்டின் போறான்னு உங்களுக்கு வந்தாதான் தெரியும். அப்ப என்ன செய்றீங்க, உங்ககிட்ட சந்தோஷத்தை ஊட்டக்கூடிய நிலையை ஏதாவது பார்க்க முடியுதா? ஆக மொத்தம் நாம் உடலை இயந்து வந்தாலும் அந்த உணர்வு தன் உடல் ஆகும்போது உயிர் பத்தாவது நிலை அடைந்து பத்தாவது நிலை அடையக்கூடிய அந்த உடலில் தசை தெரியும். அப்ப சீதா இந்த சந்தோஷத்தை படுவது, நீ கோபமா இருக்கும்போது சிரிச்சு பேசின நீ சந்தோஷப்படும் சொன்ன நீ கிண்டலா பண்ணுவேன் சந்தோஷம் உடைக்கதான் வருது. அதே மாதிரி வேதனைப்படும் போது நீங்க சிரிச்சாலே நம்ம படலை பார்த்தா அவன் சிரிப்பான். பையன் ரொம்ப குறும்தனம் பண்றான், அவன் நல்லவனாகும் சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருந்தோம்னா நீங்க பாரு அவன் சேட்டை பண்றதை போட்டு நம்ம பையன் குறும்தனம் பண்ணி அப்ப அந்த சந்தோஷம் என்று வரவில்லை. அதான் ராவணன் நினைச்சது, நாம் எத்தனையோ கோடி உடல்களை தீமைகளை நீக்கி வந்தோம், இப்ப நம்ம பாறையில் வந்தோம்னா அறக்க உணர்கள் இந்த மனித உடலை இதை அழிச்சு கொண்டு திங்கிற அளவுக்கு மற்ற உயிரினங்கள் எப்படி கொண்டு சென்றதோ அதே மாதிரி நம் உடலுக்குள் வந்து மனிதனை உருவாக்கிய அணுக்களை அது நம் உடலுக்குள் கொண்டு திங்கு. காரணம் என்ற உணர்ச்சி வந்தா நமக்கும் நல்ல அணுக்களை அதை திங்க ஆரம்பிச்சிரு, அப்படி அது சரியா நீங்க கையாள. அதே சமயத்தில் நல்ல கூட்டம் ஊட்ட அந்த உணர்வு அணுக்களை வேதனைப்பட்டு நீங்க என்ன அந்த விஷயத்தின் ஞானத்தில் கையாளு, அப்ப உங்ககிட்ட சந்தோஷம் வருமா? இவன் அழகா ராமையன்ட்டு உயிரினு தோன்றியத்தின் உணவின் தன் கிழவு வராகன் தீமைகளை நீக்கி மண் தீமையை நீக்கக்கூடிய உடலை விட்டத்தில் பரசுராம் சமப்படுத்த வேண்டும் என்றாலும் அதை நாம் சீராக பயன்படுத்தவில்லை என பலருடைய உணர்வுகளை தெரிகிறோம். பலராம் தீமை என்று உணர்வானத்தின் நரசிம்மா அந்த தீமை உடல் மடி மீது இறனை வைத்து வாசப்படி மீது அமர்ந்து நர நாராயணன் இறனியனை புலந்தான் எதே அப்படின்னு சொல்ற அந்த ஒன்பதாவது நிலையில தீமையை புகாது தடுத்தால் நாம இங்கே தப்ப முடியும். வடிவம் சீதாவை ராமனன் எத்தனை கொடுமைப்படுத்தணும் அதெல்லாம் நாம எண்ணோம். ராமனே கொடுமைப்படுத்தணும் சீதா, ஏன்னு கேட்டா காட்டுல கர்ப்பமான பின்ன கொண்டு கர்ப்பணியும் தெரியுது, அனாதைய கொண்டு காட்டுல விட்டுறான்னா இது இவனை காட்டுல இவன் அறக்கனா நல்லவன் தான். நான் மக்களுக்காக வேண்டி செய்யணும்னா அதுக்காக வேண்டி என்னை குறையா சொல்றாங்க, இச்சி போன்னு சொல்லி போட்டு குழந்தைய கொண்டு போய் கர்ப்பிணி கொண்டு தள்ளி விட்டா என்ன பண்ணுவேன். நானே அந்த காரியத்தை படிச்சு பண்ணணும் எவ்வளவு பெரிய தவறு இருக்கு. அப்ப என்ன செய்யுதுதான் ராமாயணத்தை நான் நுகரும் உணர்வுகள் சீதாராமா அந்த மகிழ்ச்சியான எண்ணங்கள் எனக்குள் சேர அது உணர்ச்சி தூண்ட வேண்டும். என் பையனுக்கு அந்த அருஞானம் பெற வேண்டும், அவன் தெளிந்த மனம் பெற வேண்டும் என்று என்ன வைக்கிறதுதான் அந்த குற்றம். துவைதம் நுகர்ந்து அறிவது அத்வைதம். நான் உயிரியப்பட்ட பின் உணர்வின் விசிஷ்டம் ஆக தூய்மையான உணவை உன் உடலாக்கு என்றுதான் கோயில். நீ எத்தனை பேர் கோயிலுக்கு போய் அழுகாண்டாருங்க குறை சொல்லாதவங்க சரணகிரி தத்துவம் எல்லாத்தையும் அபிஷேகத்தை சொல்லி நீ எல்லாம் பழத்தையெல்லாம் சாப்பிடப்பா அப்படின்னு அவங்க கொடுத்து போட்டு உங்க குறைய சொல்றது தான் கொடுத்துருக்கோம். அதுதானே சொல்றீங்க கோயில மதிக்கிறீங்களா, உங்க உடலை கோயிலா மதிக்கிறீங்களா, உயிர் ஈஸ்வரா மதிக்கிறீங்களா, எதை அபிஷேகம் பண்றோம் அசுத்தங்களை அசுத்தம் பண்ணி அவனால் உருவாக்கப்பட்ட இந்த உடலான ஆணைத்து அசுத்தப்படுத்துறமா நல்லது செய்யணும். மகந்த உடல் உயிர் இயற்றி காட்டும் இந்த ஆறாவது அறிவை தொலைக்கணுமா இல்லையா, அது தொலைக்கிறதுதான் ஆறாவது அறிவு பயன் எப்படிப்படுத்தணுங்கிறதுதான் செய்யும். அண்ணன் எத்தனை பேர் பஞ்சாயத்து பண்ணி பாருங்க அவங்க முடியவே முடியாது. இப்ப இந்த மாதிரி சில குடும்பங்கள் இருக்குது ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்ணன் நிமிடம் பார்த்தா அந்த வீர ஆபீசருக்கு தன் உடல்ல நோய்களை தான் உருவாக்கிட்டாங்களே தவிர நாம எங்கே போறோம்ங்கிற வரையிலும் மறந்து இதெல்லாம் நாம் நுகர்ந்த உடல் நம் உயிர் அதை படைச்சே தரும் அதை நாம் அனுபவிச்சேதான் தேரும். இந்த ஆறாவது அறிவை நஞ்சை மலமாக மாற்றி இந்த ஆறாவது அறிவை நாம் சரியான நிலையில பயன்படுத்துறதுதான் அந்த மக்களுக்கு இந்த உருவம் அமைத்து பாலாவை சேர்ந்து சந்தனாவை சேர்ந்து செய்கின்றது பன்னீரை செய்கின்றன. அதனால நானும் என் குழந்தையின் குடும்பத்தில் மகிழ்ச்சியாக சக்தி பெறவும் எல்லாம் ஆனந்த நிலை பெறவும் எங்கள் வீட்டுக்கு வர்றவங்க எல்லாம் இருக்கணும் என் குடும்பத்தில் அனைவருக்கும் அந்த பாலை போல மனம் பெறணும் ஒன்றுபட்டு வாழும் அந்த அரசக்தி வேணும் பண்புடன் வாழும் சத்தியம் எல்லாரும் அந்த அபிஷேகம் செய்வது என்ன ஒன்றுபட்டு வருமா இல்லையா தான். அப்ப அந்த அபிஷேகம் உணர்வு நமக்கு வரலை இதை தூண்டுவதற்கு சிலை வச்சானா அங்க போய் உங்க கஷ்டத்தெல்லாம் நான் அத்தனை நேரம் உனக்கு எழுதேன்னு என்னையே இன்னும் சோதிச்சுட்டு இருக்கேன் சொல்லுவேன். என் சரணாகிரி தத்துவத்தோடைய இனவே இப்படித்தான் நான் கோயிலை மதிக்கிறோமா, நம்ம சுத்தப்படுத்திருக்கோம் அந்த கோயிலை கேட்டினா அந்த கோயிலை எவ்வளவு அசுத்தப்படுத்தணும்.
நம்ம குருநாதர் துருவ நட்சத்திரத்தினுடைய சக்தியை எடுத்து நம்ம உடலுக்குள்ள வரக்கூடிய தீமைகளை பிரிக்கிறத பற்றி விளக்க உரைகள் கொடுக்குறாங்க. இப்போ சில பேர் சில பழக்க வழக்கங்கள் வச்சிருப்பாங்க, நான் மட்டன் சாப்பிடக்கூடாதுன்னு நினச்சிருக்கிறேன், அல்லது நான் இந்த காய் சாப்பிடக்கூடாதுன்னு நினச்சிருக்கிறேன், அல்லது நான் இதை செய்யக்கூடாதுன்னு நினச்சிருக்கிறேன், அல்லது நான் கோவப்படக்கூடாதுன்னு நினச்சிருக்கிறேன், அல்லது நான் அழுகக்கூடாதுன்னு நினச்சிருக்கிறேன். இப்படி ஒவ்வொருத்தரும் வந்து அந்தந்த சந்தர்ப்பங்களில் புதுசாக ஏதாவது இந்த மாதிரி வரப்போகும்போது இது வேண்டாம் இது செய்யக்கூடாதுன்னு நினச்சிருக்கேன்னு சொல்லுவாங்க. ஆனால் சந்தர்ப்பத்தால் நுகர்ந்தது வலுவாகி போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் இது ரத்தங்குள்ள பெருகி அது அணுவாக மாறின ஒருபாடு நான் கோவப்படக்கூடாதுன்னு தாங்க நினைக்கிறேன் ஆனால் கோவம் வந்துடுதுங்க, நான் இதை சாப்பிடக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன் ஆனால் அவங்க அதை கொண்டு வர போகும்போது என்னால் அதை சாப்பிடாமல் இருக்க முடியலைங்க அப்படிங்கிறத இது எல்லாருமே சொல்லக்கூடிய நிலைகள் தான். இப்போ இதை மாற்றுறதுக்கு தான் தங்கத்தில் எப்படி திரவத்தை ஊற்றணும் அதில் மறைந்துடக்கூடிய அந்த செம்பும் பித்தளையும் ஆவியாக்குதோ அதே மாதிரி நம்ம கையிலேயோ காலிலேயோ உடம்புலையோ அழுக்குப்படுது தூசிப்படுது இல்லை மாறுபட்ட எத்தனையோ வருது. இப்போ அதை எடுத்து நம்ம சுத்தமான தண்ணியை விட்டு கழுவுறோம், அந்த தண்ணிக்கும் போகலைன்னா சோப்பை போட்டு அதை நுரைய ஏற்றி அந்த தூசிகளையோ அழுக்குகளையோ நீக்கிறோம். இது மாதிரி நம்ம குருநாதர் காட்டிய வழியில் அதுக்கு தான் உங்களுக்கு இந்த ஆத்மசுத்திங்கிற ஆயுதத்தை உடனுக்குடனே அந்த வினாடிக்கே எடுத்து உங்கள் ரத்தங்களில் இந்த மாசுபட்ட உணர்வுகள் அது ரெண்டரை கலந்ததை பிரிக்கிறதுக்கு இந்த ஆத்மசுத்தியை கொடுக்குறேன். அது துருவ நட்சத்திரத்தின் பேரல் வேலையை ரத்தங்கள் முழுவதும் படணும், அதில் இருக்கக்கூடிய ஜீவான்மாக்கள் ஜீவனுக்கள் படணும், துருவ நட்சத்திரத்தின் பேரல் வேலையை உடல் முழுவதும் படணும், உடல் உறுப்புகளை உருவாக்கி எல்லா அணுக்களையும் படணும்னு ஒரு ஒரு நிமிஷத்துக்குள்ளே இதை எடுத்து நீங்கள் இதை சர்க்குலேஷன் பண்ணிட்டீங்கன்னா எப்படி ஒரு இன்ஜெக்ஷன் போட்டாங்கன்னா ரத்தத்தில் உடனடியாக போய் வேலை செய்யறோம். இந்த மாதிரி உடனுக்குடனே நாம் இந்த தீமைகளை பிரிக்கக்கூடிய நிலைகளை நம்ம கற்றுக்கொள்ளணும். இந்த பழக்கத்தை நம்ம ஏற்படுத்திட்டோம்னு சொன்னோம்னா நம்மளை அறியாமல் இயக்கக்கூடிய நிலையிலிருந்து நம்ம நிச்சயம் விடுபட முடியும். அதே சமயத்தில் இந்த உயர்த்து சக்தியின் துணை கொண்டு நம்ம நல்ல வழிகளையும் தொடர்ந்து வழி நடத்தி நம்ம வாழ்க்கையை சீராக கொண்டு செல்ல முடியும். இந்த ஆத்மசக்தியினுடைய இயல்புகளையும் நம்ம ரத்தங்களில் துருவ நட்சத்திர உணர்வை சேர்க்கக்கூடிய முக்கியத்துவத்தையும் விளக்கமுறையாக கொடுக்குறாங்க.
நாம் பிறருடைய வேதனையின் உணர்வை நாம் சுவாசித்தால் அதை பிரித்தெடல் வேண்டும். அதை பிரிக்கக்கூடிய சக்தி அந்த துருவ நட்சத்திரத்துக்கு உண்டு. அதன் உணர்வை உங்களுக்குள் பதிவாக்கி வைத்தார். இதே போல எப்போது தீமையான எண்ணங்கள் நமக்குள் உருவாகிட்டோம் அந்த நிமிஷமே ஈஸ்வரா என்ற உணர்வினை செலுத்துங்க. அந்த துருவ மகிழ்ச்சி நான் சக்தி நான் தர வேண்டும். துருவ நட்சத்திரத்தின் ஒளிகாந்த சக்தி என்ற ரத்த நாணங்களை கலக்கவேன். இது நுகர்ந்தது முதல் இரத்த நாணங்களுக்கு தான் செல்லுகின்றது. இந்த உணர்வின் வளர்ச்சி கொண்ட உணர்வுகள் நம் உறுப்புகளில் மடிந்திருந்தாலும் இதை கண்டப்பு அந்த உணர்வுகள் கிளந்து எழுகின்றன. ஆனால் இதையெல்லாம் நாமோ இதன் வழியில் அவ்வப்போது நமக்குள் அறியாத தீமையின் உணர்வுகள் நமக்குள் அந்த உணர்ச்சிகள் தோன்றும் போது அந்த எண்ணங்கள் வருகின்றது. அந்த எண்ணங்கள் வரப்படும் போது உணர்ச்சிகளை தோன்றுகின்றது. அதன் உணர்வு கொண்டு நாம் காற்றில் இருப்பதை அதிகமாக நுகர நேர்கின்றது. அந்த உணர்ச்சியின் தன்மை நாம் எந்த அளவுக்கு நுகர்கின்றோமோ அந்த உடலும் மாறுபடுகின்றது. நம்முடைய சொல்லும் மாறுபடுகின்றது, நம் செயலும் மாறுபடுகின்றது. இதை போன்ற நிலையிலிருந்து நாம் மீள வேண்டும் என்றால் நாம் அந்த ஆத்மசுத்திங்கிற ஆயுதத்தை நாம் பயன்படுத்திக் கொள்ளும். ஏனென்றால் ஒரு மண்ணிலே ஒரு பொருள் உழந்தால் உடனே நீரை விட்டு கழுகின்றோம். இதே போல பிறருடைய தீமையின் உணர்வுகள் நமக்குள் ரத்தங்களில் கலந்தால் அதன் வீரியத்தை தணிக்க ஈஸ்வரா என்று உங்க உயிருடன் தொடர்கின்றோம். ஏனென்றால் இன்னேறு உங்க கண்கள் என்னை உற்று பார்க்கின்றது. சொல்லி உணர்வு செவிகள் அந்த உணர்ச்சிகள் உங்களுக்கு உருவாக்குகின்றது. அந்த உணர்வின் தன்மை கொண்டு கண்ணை இந்த நினைவலைகளை பதிவாக்குகின்றது. கண்ணோடு சேர்ந்த காந்த புலனும் நாம் வெளியிடும் அலைகளை உங்க ஆன்மாவாக மாற்றுகின்றது. மாற்றி உணர்வு உயிரிலே படுகின்றது. இந்த உணர்ச்சிகளை உடலிலே பரவச் செய்கின்றது. ஆக ரத்த நாணங்களில் இது கலக்கின்றது. இது உணர்வை திரும்ப திரும்ப எண்ணும் போது இந்த உணர்வின் தன்மை அந்த உங்க ரத்த நாணங்களை கலக்க கலக்க உங்க உடலில் தீமை விளைவிக்கும் உணர்வுகளுக்கு இந்த ரத்த நாணங்களில் அந்த உயர்ந்த நிலை போகும்போது அதனுடைய தனிவுகள் ஏற்படுகின்றது. நீங்கள் நல்ல குணங்கள் இருக்கப்படும் போது ஒரு வேதனைப்படும் உணர்வை நீங்கள் நுகர்ந்தால் இதே ரத்தத்தில் சுழலப்படும் போது நல்ல அணுக்களுடைய நிலைகள் இதை நுகர மறுக்கின்றது. அது இயக்க சக்தி குறைகின்றது. உங்க உடல் ஒரு சோர்வடைகின்றது. இப்படி சோர்வடையப்படும் போது நல்லவை நினைக்கும் தரம் இழக்கின்றது. இப்படி சோர்வின் நிலைகள் நமக்குள் அழுக அழுக்க அதன் உணர்வின் தன்மை நாளடைவது அதனை பழகிவிட்டால் இன்றி நான் மட்டன் சாப்பிடாம ரெண்டு நாளைக்கு மட்டன் சாப்பிட்டேன் அது கொஞ்சம் சாப்பிடலாம்ங்கிற உணர்வு தோணும். இன்னைக்கு ஒரு காய்கறி நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவாங்க, அந்த காய்கறி சுவையா வச்சு சாப்பிட்டாச்சுன்னு அது சாப்பிடலாம்னு இருக்கும். இதே போன்று இந்த உணர்வுகள் நாம் எதனின் உணர்வை நாம் நுகர்கின்றோமோ அதன் உணர்வின் தன்மை அந்த உணர்ச்சிகளை தூண்டத்தான் செய்யும். ஆனால் இதை போன்ற நிலைகளை அது அடக்குதல் வேண்டும் என்பதற்குத்தான் பலவித கோணங்களில் எமது குருநாதர் பல தீமைகள் எப்படி சாடுகின்றது, தீமைகள் அகற்றும் வழி என்ன என்பதைத்தான் கலவையாக்கி குருவினுடைய உணர்வுகளை உங்களுக்குள் இணைத்து பதிவாக்கி அந்த பதிவாக்கும் போது தீமைகள் அகற்றி உணர்வு கலந்தே உங்களுக்குள் கொடுத்திருப்பதனால் இதை நினைக்கொள்ளும் போது ஈஸ்வரா என்று நீங்கள் நினைவு கொள்ளும் போது அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை நுகரும் போது இந்த உணர்வுகள் உங்களுக்குள் பகமை உணர்வை வளராது, தடுக்க இது உதவும்.
வாளியை ராமன் மறைந்திருந்து தாக்கினான். ராமாயணத்தில் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம குருநாதர் அதுக்கு உண்டான விளக்கங்கள் சொல்றாங்க. நம்ம குருநாதர் நம்மளுக்கு ஆத்மசுத்திங்கிற மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஆயுதத்தை கொடுத்துருக்குறாங்க. அது ஒவ்வொரு நொடி பொழுதும் எடுத்து பயன்படுத்தணும் அப்படிங்கறதை வலியுறுத்தி நமக்குள்ள பதிவாகி இருக்கிறாங்க. ஆனா சந்தர்ப்பவசத்துல நம்ம என்ன செய்யறோம், பழகிறவங்ககிட்ட மற்றவங்ககிட்ட நம்ம எல்லாம் நல்லா இருந்தாலும் அதுக்கப்புறம் அவங்க கொஞ்ச நேரம் அவங்க பேசுறதே மற்றதே ஏதாவது அவங்களோட ஒன்றி நம்ம கேட்க ஆரம்பிச்சிட்டோம்னா அவங்க வெளிப்படுத்துறது போற நம்ம ரத்தங்களை கலந்த பிற்பாடு அடுத்த அப்படி நம்மளை நல்லதை நினைக்க விடுமானா நல்லதை நினைக்க கூடாது. இப்போ நல்லா நினைக்கலன்னு சொல்ல போகும்போது நம்ம என்ன செய்வோம், அது வரைக்கும் நல்லா இருந்த மனபலத்தோட இருந்த உணர்வுகள் மாறி அவங்கள ஒட்டியே நம்மளும் பேச ஆரம்பிச்சோம். என்ன நல்லது செஞ்சாலும் இப்படி தாங்க வருது, என்ன யானம் பண்ணாலும் அதை பண்ணாலும் நல்லதுக்கு வழி இல்லாமையே போதுங்க, இப்படியே தாங்க போகுது அப்படிங்கிறது அவங்கள ஒட்டியே பேச ஆரம்பிச்சிடும். இதைத்தான் வந்து ராமாயணத்தில் ராமன் வந்து ஏன் வாளியை மறைந்திருந்து தாக்கணும் அப்படின்னு சொன்னால் அது நேர்முகமாக தாக்க முடியாது. அது நேர்முகமாக எழுக்க போகும்போது அது எதிர்மறையான உணர்வுகள் தான் வரும். அப்போ அந்த எதிர்மறையான உணர்வுகள் நமக்குள்ள அது நமக்குள்ள வந்தாலும் அடுத்த கணம் ஏன்னா அந்த ஆத்மசித்தி செய்கிறத நம்ம மறக்கக்கூடாது, எந்த சந்தர்ப்பத்திலையும் மறந்துடக்கூடாது. இது நமக்கு முக்கியமாக வச்சுக்கிறனுங்க அப்படிங்கிற சொல்ல. அப்போ மறைந்திருந்து தாக்குறதா என்ன அர்த்தம், சரி அவங்க பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னால் அடுத்த கணமே துருவ நட்சத்திரத்தின் பேரல் பேரல் நான் பெறணும், ரத்த நாளங்கள் கலக்கணும், ரத்த நாளங்கள் கூட ஜீவான்மா ஜீவனுக்கள் பெறணும், உடல் உறுப்புகளை உருவாக்கி எல்லா அணுக்களும் பெறணும்னு சொல்லி ஒரு 5 நிமிடமோ 3 நிமிடமோ அந்த சந்தர்ப்பம் கிடைக்கிறது தகுந்த மாதிரி நமக்குள்ள உடனே அந்த வலுவை ஏற்றிக்கிறணும். அந்த தீமை செய்யக்கூடிய உணர்வுகள் நமக்குள்ள அணுவாக உருவாகும் கருவாக உருவாக்காதபடி இந்த அருள் ஒளியை எடுத்து உடனே இதை தூய்மைப்படுத்தியும் ஆகணும். ஏன்னா இந்த மறைந்திருந்து தாக்கக்கூடிய நம்ம நிலைகளை நிச்சயம் பழகி வச்சுக்கணும் அப்படிங்கறத சொல்றாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இந்த நச்சுத்தன்மைகள் அதிகமாகி உலகம் முழுவதும் பரவுனாலும் இப்போ நம்ம சாப்பிட போகும்போது கண்டிப்பான முறையில் துருவ நட்சத்திரத்தின் பேரல் பேரல் இந்த சாப்பாடு முழுவதும் படரணும். இந்த சாப்பிடக்கூடிய உணவு எனக்குள்ள அமுதமா அமையணும், என் உடலுக்குள்ள ஆரோக்கியத்தையும் நோய் நீக்கக்கூடிய சக்தியும் பெறணுங்கிறத ஆத்மசுத்தி செய்துட்டு தான் சாப்பிடணும். நம்ம சாப்பிடக்கூடிய இந்த உணவு பூராமே நமக்குள்ள அருள் ஒளியின் உணர்வை உருவாக்கக்கூடியதா மாறி நல்ல நிலைகள் பெறணும் அப்படிங்கறத எண்ணிதான் நம்ம சாப்பிடணும் அப்படிங்கறத குணா சொல்றோம்.
இப்ப உதாரணமாக நாம உணவு உட்கொள்ளும் உணவுக்குள்ளும் இந்த பூச்சிக்கொல்லி மருந்துகளை தூவப்படும் போது அந்த செடிகள் பட்டு அதுல வரும் வித்தலையும் கலந்து வருகின்றது. அதை நாம் உணவாக உட்கொள்ளும் போது அதன் வழி நமக்குள் அணுவானால் அங்கு எந்த வித்தில் இதை விஷம் கலந்ததோ அந்த விஷத்தையும் நாம் கலந்து நுகர நேர்கின்றது. அப்படி நுகர்ந்தால் விஷ அணுக்களின் தன்மை அது நம் உடல்ல கை கால் குடைச்சல் போன்ற நிலைகளை உருவாக்க உதவுகின்றது. அதனால் இதை போன்ற நிலைகளை நாம் இருந்தாலும் உணவு உட்கொள்ளும் போது ஈஸ்வரா என்று உங்க உயிரை எண்ணி அந்த துரு மகேஷன சக்தியும் துரு நட்சத்திரத்தினுடைய அந்த சக்தியும் உணவு சாப்பாடு உட்கார்ந்த போன அதை எண்ணி நாம் உணவாக உட்கொள்ளும் உணவுக்குள் மகேஷன சக்தி படர்ந்து எனக்கு உடல் நலம் பெறும் சக்தியாக வளர வேண்டும் என்று இந்த உணர்வு எண்ணி சாப்பிட்டு பழங்கும். ஆக நாம் அந்த உணர்வுகள் நம் ரத்தங்களில் கலக்கப்படும் போது இதை நாம் உணவாக உட்கொள்ளும் உணவுக்குள் மறைந்து வரும் நஞ்சினையும் குறைக்கின்றது. இல்லை என்றால் நாம் அடிக்கடி இந்த விஷத்தின் தன்மை நாம் அதிகமாக சேர்த்துக் கொண்டதனால் கைகால் குடைச்சல் வருவதும் சில நேரங்கள் சிந்தித்து நாம் சொல்லும் பதிலும் சீராக சொல்ல முடியாத நிலைகள் அதனுடைய உணர்வு மறைந்து விடுகின்றது. இதிலிருந்து நாம் தப்ப வேண்டும். இதே போல ஏனென்றால் காத்துல இருக்கின்ற உணர்வுகள் எதனுடன் கலந்து எதை நம்மளுடன் சேர்க்கின்றதோ அந்த உணர்வு நமக்குள் விளைந்து விடுகின்றது. ஏனென்றால் அவர் கஷ்டம் என்று சொல்லியிருப்பார், அந்த உணர்வின் தன்மை நாம் கேட்டுக்கொண்டே இருந்தோம் என்றால் அவருக்கு எந்த வகையான உணர்வுகள் அணுக்கள் பெற்று கஷ்டம் என்ற நிலை வந்ததோ அவர் எண்ணும் போது அவர் உடல்நிலை பின் அவர் நோயாக மாறுகின்றது. அவங்க குடும்பங்களிலும் பல தொல்லைகள் வருகின்றன. எனக்கு வியாபாரம் மந்தமா இருந்தது அது வந்தது என்று அவர் சொன்னார் என்றால் அதை கேட்டால் இதே உணர்வுகள் அணுக்கள் விளைந்து விட்டால் உங்களை அறியாமலேயே நஷ்டமா இருக்குது என்ற நிலையை சொல்ல வந்துவிடும். வியாபாரத்திலும் அவருக்குண்டான நிலையை நம்மளுக்கும் மாறிவிடும். இதை போன்ற நிலைகளிலிருந்து அடுத்த கணமே ஈஸ்வரா என்று அந்த துருவ மகிழ்ச்சியின் சக்தியும் துருவ நட்சத்திரத்தின் வழிகாந்த சக்தியும் அந்த பெற அருள்வாய் ஈஸ்வராய் என்று என் ரத்த நாணங்களில் கலந்துட வேண்டும். இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் அது எண்ணிக்கும் அஞ்சு நிமிஷமா ரெண்டு நிமிஷமா ரொம்ப குறைஞ்ச பட்சம் அவரை பார்த்து துருவ மகிழ்ச்சியின் சக்தியும் துருவ நட்சத்திரத்தின் வழிகாந்த சக்தியை நீங்க பெறுவீங்க, இனி உங்களுக்கு கஷ்டம் இல்லை என்று சொல்லிப்படணும். இதை மாதிரி நாம நமது வாழ்க்கையில் எத்தகைய நிலைகளை கேட்டாலும் பார்த்தாலும் பார்த்து உணர்ந்தாலும் அடுத்த கணம் இதை தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். நாம் அவர்கள் சொல்லும் உணர்வை நுகர்ந்தால் நம் இரத்த நாணயங்கள் கலக்கும். ஆனால் அதிக நேரம் அவர் கேட்டுக்கொண்டிருந்தால் இது அதிகமாக சேர்ந்துடும். அப்ப நாம் அஞ்சு நிமிஷமாக இதை நுகர்ந்து துரு மகிழ்ச்சியின சக்கிய நான் பெறணும் என் இரத்த நாணங்களை கலக்க வேண்டும் என்று இதை அதிகமாக சேர்த்துக் கொள்ளும். அப்போ இதனுடைய வலுவு அதை குறைக்கும். நாம் வாலிய ராமன் மறைந்திருந்து தாக்கினான் என்று வீழ்த்தினான் என்று ஆகவே நாம் ஒருவர் சொல்லும் உணர்வின் தன்மையை நாம் அதிகமாக சேர்த்தாலும் அந்த மகிழ்ச்சியின் சக்தி நம் உடலுக்குள் சேர்க்கப்படும் போது நம்முடைய எண்ணங்கள் அந்த உணர்வுகள் அந்த அவர்கள் பட்ட வேதனையோ அவர்கள் பட்ட கஷ்டங்களோ இது நமக்குள் வளராது, இது தடுக்க உதவும். இதே போன்ற நம்ம வாழ்க்கையில் இது பழக வேண்டும். அடிக்கடி இப்ப நாம் கேட்டுக்கிட்டே இருப்போம், இப்ப சொல்றோம், சொன்னாலும் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, அவங்களோட ஒன்றிய நம்ம பேச ஆரம்பிச்சோம். அந்த உணர்வு தந்தப்ப அவங்க உணர்வு பட்டப்பன்னு இந்த ஆத்மசுத்தி செய்யறதே மறந்துடும். இப்படியும் அடிக்கடி ஆயிடும். அதனால இதெல்லாம் அந்த நினைவோடு கொண்டு இதை வலுப்பறை செய்ய வேண்டும். அதனால ஒவ்வொரு நொடிக்கு நொடி நாம் இதை பழக வேண்டும்.
இன்றைக்கு நம்ம அன்றாட வாழ்க்கையில கெமிக்கல் கலந்து சுத்தப்படுத்தின எத்தனையோ உணவு வகைகளை உபயோகப்படுத்தணும். உதாரணமா நாம சாப்பிடக்கூடிய சீனி சர்க்கரை, அதே சமயத்தில் குடிக்கக்கூடிய ஆர்வ தண்ணின்னு சொல்றான். அதே மாதிரி அதாவது சுத்திகரிக்கப்பட்ட எண்ணெய் வகைகள் எத்தனையோ உபயோகப்படுத்தும். இதுல எல்லாம் குணர் என்ன சொல்றாங்கன்னா இதெல்லாம் பல கெமிக்கல்கள் போட்டிருக்கிறாங்க. உதாரணமா அந்த சர்க்கரையை சுத்தப்படுத்தக்கூடிய அந்த கெமிக்கலை நீங்க உங்க துணியில, அதாவது நம்ம போட்டிருக்க துணியில போட்டோம்னா அது வெந்து போயிடும். அந்த அளவுக்கு பவரான கெமிக்கல்களை தான் அவங்க யூஸ் பண்றாங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம சாப்பிடக்கூடிய எல்லா உணவு வகைகளையும் நம்மளை அறியாமலேயே வந்து அதை சுத்தப்படுத்துறதுக்கும் அது அழகாக இருக்கிறதுக்கும் அது சுவையாக இருக்கிறதுக்கும் சேர்க்கப்படக்கூடிய இந்த நச்சுத்தன்மைகள் எல்லாமே நம்மளை அறியாமலே இதை சாப்பிட்டு 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 பழகினதுனால நம்மளுடைய சிந்தனைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வருது. ஒரு கடுப்பு தன்மையாகவும், இப்போ சில பேர் சொல்லுவாங்க நான் வந்து நல்ல சத்துள்ள ஆகாரமாக தான் சாப்பிட்றேன், மூணு வேளையும் சரியான நேரத்துக்கு அந்த சத்துள்ள தான் சாப்பிட்றேன், எனக்கு எதுவுமே நோய் வராதுன்னு சொன்னாலும், அது ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாம் நல்லா தாங்க அவர் சாப்பிட்ருக்கிறாரு, எல்லாமே நல்ல சுத்தமானதே சாப்பிட்டார், ஆனால் நோய் வந்துருச்சுன்னா, இப்படி நாம் சாப்பிடக்கூடிய ஆகாரத்தில் இத்தனை விதமான நச்சுத்தன்மைகள் நம்மளை அறியாமே உடலுக்குள்ளே சேருது, இதை சுத்தப்படுத்தணுமா இல்லையா அப்படின்னு குருநாதர் கேட்குறாங்க. அதனால் நம்ம இனிமேலாவது துருவ நட்சத்திரத்தின் பேரல் பேரலையும் நம்ம சாப்பிடக்கூடிய ஒவ்வொரு உணவுப் பொருள்களில் படரணும், நல்ல நிலைகள் நமக்கு இது நல்ல சத்தா மாறக்கூடிய நிலையில வரணும், இதை எடுத்தாதான் நம்ம அந்த நச்சுத்தன்மைகளை நீக்கக்கூடிய அரும்பெரு சக்தியை நமக்குள்ள வளர்த்து நோயிலிருந்து விடுபட முடியும். இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் நம்மளுடைய சிந்தனையை சிதறடிக்கக்கூடிய, ஏன்னா ஒரு விஷம், ஒரு அதாவது விஷம் கொண்ட ஒரு ஜந்து நம்மளை கடிச்சிருச்சுன்னா எப்படி கடுப்பாகுதோ, சிந்தனையை பூரா அது குழச்சிடும். இதே மாதிரி தான் நம்ம சாப்பிடக்கூடிய ஆகாரத்தில் இருக்க விஷத்தன்மை எல்லாமே சிறுக சிறுக நம்ம மனிதனுடைய சிந்தனையே இழக்க செய்யுது அப்படிங்கிறத தெளிவாக உணர்த்துறாங்க. நம்ம குருநார் காட்டிய வழியில் இந்த விஷத்தன்மையிலிருந்து நம்ம விடுபடுவோம், அந்த உயர்ந்த சக்தி எல்லாரும் கிடைக்கணும்னு சொல்லி பிரார்த்திப்போம், தியானிப்போம்.
அந்த கரும்பில் இருக்கக்கூடிய சாத்தில் உள்ள விஷத்தை பிரிக்கிறதுக்கு அதில் விஷத்தை தான் போடுறாங்க. அந்த துணியை அதில் அந்த இது போடுற அந்த பவுடர் எடுத்து துணியில் போட்டால் போகிறோம், அழுத்த அப்படியே வெந்து போகும். ஆனால் அதைத்தான் இந்த சர்க்கரையில் போட்டு நாம் சர்க்கரையாக சாப்பிட்றோம். ஆனால் பார்க்குறதுக்கு ருசியாக இருக்குது. இது கலந்து அதை நீக்கினாலும் இது கொஞ்சம் அது கலந்துருக்கு. இப்படி விஞ்ஞான அறிவால் ஒரு பொருளின் தன்மையை தெளிவாக்கினாலும் இதே நிலை ஆகின்றது. இப்போது தண்ணிகளிலும் இதே மாதிரி எண்ணெயிலும் கடலை எண்ணெயை சுத்திகரிக்க போகும்போது அதில் இருக்கக்கூடிய கடல் எண்ணெயில் மற்ற கொழுப்பு சத்து மற்றதை எடுத்துருதுங்கிறதுக்காக வேண்டி இதை போட்டு சுத்திகரிக்கிறாங்க. ஆனால் இதை எடுத்துருது. இதே சமயத்தில் நம்ம உடலுக்குள்ளுக்க அந்த கெமிக்கல் கலந்த இந்த எண்ணெயுடன் கலந்து உடலுக்குள் சென்று விடுகின்றது. இது உடலுக்குள் சென்ற உடனே நம்ம உடல் அணுக்களை சேர்ந்து விடுகின்றது. இதை போன்ற கடும் இதுகள் வருவதனால் இதில் வந்து நாம் தப்புதல் வேண்டும். ஆகினால இதை நாம அந்த மகிழ்ச்சியின் அரிசக்திகளை நாம் பெற்று இந்த உணர்வுகள் நமக்குள் வராது தடுத்து பழக வேண்டும். இந்த பல வகையிலும் இந்த காற்று மண்டலம் நச்சுத்தன்மையாக வளர்ந்து வரும் விஞ்ஞான அறிவால் இன்னைக்கு அஞ்ஞான வாழ்க்கையை சிந்தித்து செயல்படும் திறனை எல்லோருக்கும் இழந்துவிட்டது. இந்த சிந்திக்கின்ற திறனை திடீரென்று உணர்ச்சி வசப்படுதலும், நான் தவறு செய்யக்கூடிய உணர்வுகளை தூண்டுவதும், சிந்தனை இல்லாத செயல்கள் செயல்படுத்தும் நிலைகள் வருகின்றது. இதை போன்ற வரப்போம்போதுதான் போக்குவரத்துகளில் விபரீத விபத்துகள் ஏற்படுவதும், மனிதனுக்கு மனிதன் விபரீத செயல்களை செய்து மனிதனுக்கு மனிதன் மனிதனின்ற நிலை இல்லாதபடி இறக்க மீகியற்ற நிலைகள் தாக்கி கொண்டு கொண்டிருக்கும் உணர்வுகள் பெருகிவிடுகின்றன. ஏனென்றால் ஒரு பொருளில் விஷம் பெற்றால் அதை உணர்வுக்கொண்டால் சிந்தனையை சதறிவிடுகின்றது. இதை போல நமக்குள் விஷயத்தின் தன்மை அதிகமாக சேர்க்க 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 நம்மை அறியாமலேயே தவறு செய்யும் நிலைகள் மாறுகின்றது. இதே போல நமக்குள் கடும் நோயும் விளையும் தன்மை வருகின்றது. இதை போன்ற இதுகளிலிருந்து நாம் மீள வேண்டும் என்றால் இந்த காலை துரோதியானத்தை எப்படியும் நீங்கள் எழுந்தவுடனே இந்த எடுத்து தியானித்து விட்டு மனைவிக்கு கிடைக்க வேண்டும், மனைவி கணவனுக்கு கிடைக்க வேண்டும், நம்ம குழந்தைகளுக்கு கிடைக்க வேண்டும், நம்ம குடும்பத்தில் அனைவரும் பெற வேண்டும் என்றும் இந்த குழந்தைகளும் இந்த பழக்கத்திற்கு கொண்டு வந்து பழக வேண்டும். அவங்க ரெண்டு காணிக்கு அவங்கள்ட்ட சொல்லி 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 நீ மகிழ்ச்சியின் அசக்தி வரும், நலம் பெறுவோம், நீ நல்ல படிப்பு வரும், நல்ல ஞான சக்தி கிடைக்கும் என்று இது ஒரு பழக்கத்திற்கு வந்து விட வேண்டும். எப்படியோ அஞ்சு அஞ்சரைக்குள் நாம் எழுப்ப எந்திரிக்கிறோம், ஒரு 10 நிமிஷம் செய்தால் போதும். இதை எடுத்து நீங்கள் எடுத்து இதே மாதிரி நமக்குள்ள அந்த சக்திகளை பெருக்கி பழகும்.
நம்ம குருநாதர் ஏற்கனவே நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய இரத்த நாளங்களை பற்றி சொல்லியிருக்காங்க. நம்ம இரத்த நாளங்கள் தான் இந்திர லோகம், அதாவது நாம் சுவாசிக்கிறது பார்க்கறது நுகர்ந்தது இதை அனைத்தையுமே நம்ம உயிர் புருவ மத்தியில் இயக்கப்பட்டு அது இயக்கணுவாக மாறினாலும் இரத்தத்தில் கலக்கப்பட போகும்போதே அது ஒரு கருவாக ஒரு முட்டையாக உருவாகக்கூடிய பருவம் உருவாகுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இப்போ இந்த ரத்தத்தில் தான் ஒவ்வொரு நொடி பொழுது நம்ம சுவாசித்த எந்த குணமோ எந்த உணர்வோ அதுக்கு தகுந்த மாதிரி, அந்த குணத்துக்கு தகுந்த மாதிரி, அந்த மனத்துக்கு தகுந்த மாதிரி நமக்குள்ள அணுக்கள் உருவாகி தான் ஜீவ அணுக்கள் அப்படின்னு சொல்கிறது. வெளியில் இருக்கக்கூடியதானு உயிரப்பட்டது அது இயக்க அணுவாக மாதிரி நம்ம உடலுக்குள்ள ஜீவ அணுவாக மாறுது. இப்போ இந்த ஜீவ அணுக்கள் தான் அது குறிப்பிட்ட நாள் அது முட்டையாகி அது முழுமை பெற்று வெடிச்சிருச்சுன்னா எந்த குணமோ அதை காத்துலேருந்து எழுக்க ஆரம்பிச்சிடும். நம்ம ஒரு தடவை எந்த குணத்தை உற்று பார்த்து நுகர்ந்து வளர்த்தோமோ அதுவே வந்து நம்மளை கேட்காமலே அதை 48 நாள் ஆயிடுச்சுன்னா நம்ம எந்த எண்ணத்தில் முதல்ல பதிவு செஞ்சு நமக்குள்ளே சுவாசித்து வளர்த்தோமோ 48 நாள் கழித்து நம்மளை கேட்காமலே நம்ம உயிர் வழியாக அது சுவாசிக்க தொடங்கும். அதான் ஜீவ அணுன்னு சொல்கிறது. இப்போ இதே மாதிரி ஜீவ ஆன்மா, ஜீவ ஆன்மாங்கிறது இன்னொரு விட உடல்லிருந்து அது வெளிப்பட்ட முழுமையடைந்த ஆன்மா. அப்போ நம்ம பாசத்தாலேயோ சில அதிர்ச்சியான சம்பவங்களோ இது மாதிரி நம்ம வாழ்க்கையில் சிறு பிள்ளையிலேருந்து வளர்ந்து வந்த நிலையில் இந்த மாதிரி ஆன்மாக்களை நுகர்ந்தோம்னா அதுவும் ரத்தத்தில் தான் சுழண்டுகிட்டு இருக்கோம். இப்போ இதே போன நிலைகளில் நம்ம சீரான நிலைகளில் மாற்றி அமைக்கலன்னா நம்ம உடலுக்குள்ள எத்தனை நோய்களும் நம்மளுடைய குணாதிசயங்கள் மாட்டி இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் மாற்றி அமைக்கிறது தான். அதாவது ஒரு தட்டாம்பூச்சி அது எந்த பூவில் போய் அது அமருதோ அந்த பூவினுடைய அந்த நிறம் அதில் இருக்கக்கூடிய உணர்வுகளை கவர்ந்து அது முட்டையான பிற்பாடு அதே நேரத்தில் அது பட்டாம்பூச்சியாக மாறுது. தட்டாம்பூச்சி எப்படி அது பட்டாம்பூச்சியாக பூவில் அமர்ந்து மாறுதோ இது மாதிரி தான் நம்ம உயிர் இயக்க சக்தியாக இருந்தாலும் நம்ம நல்ல உடலாக இருந்தாலும் எதை உற்று பார்க்குறோமோ எதை கவர்றோமோ இப்போ ஜெராக்ஸ்ன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி நம்ம வேதனைப்படுறவங்களையோ பயப்படுறவங்களையோ ஆத்திரப்படையோ அதை உற்று பார்த்தோம்னா அதனுடைய பிரதியாக நம்ம ரத்தத்தில் அணுவாக மாறுது. அதுக்கு தகுந்த மாதிரி தான் குணம் வருது, அதுக்கு தகுந்த மாதிரி தான் இயக்கம் வருது, அதுக்கு தகுந்த மாதிரி தான் சொல்லுகள் வருது. இதை மாற்றி அமைக்கிறது தான் குரு என்ன சொல்றாங்க, நம்ம ரத்த நாளங்களில் இருக்கக்கூடிய ஜீவனுக்களும் ஜீவான்மாக்களும் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பேரருளா ஈஸ்வரன்னு இந்த கருக்களை நம்ம இந்த ஒளிபெறும் உணர்வின் கருவாக மாற்ற வேண்டும். அதுக்கு தான் நம்ம ரத்த நாளங்களில் ஜீவான்மாக்கள் ஜீவனுக்களை அது பெற செய்யறது. இதை பெற்றுட்டோம்னா தான் நமக்குடைய குணாதேசங்கள் மற்றதெல்லாம் வந்து அருள் ஒளியின் நிலைகளாக மாற்றி அமைக்க முடியும் அப்படிங்கிற சொல்றாரு. அதே மாதிரி மற்ற உறுப்புகளுக்கும் சொல்றாங்க ஒவ்வொரு உறுப்பா. இப்போ உதாரணம் பித்த சுரபிகள் எடுத்துட்டோம்னா இது விஷத்தன்மைகளை ஜீரணிக்கக்கூடிய சக்தியாக நமக்குள்ள அந்த விஷங்கள் இருக்கு. அது கூடுனாலும் நம்ம உடலுக்குள்ள நோய்கள் வரக்கூடிய நிலை வருது, குறைஞ்சாலும் சிக்கல் வருது. அப்போ அதை சீர்படுத்தி அந்த பித்த சுரபிகளுக்குள்ள துருவ நட்சத்திரத்தின் பேரல் பேரலை வரணும் அது பெறணும் அப்படின்னு சுவாசிக்க போகும்போது நம்ம உடல்ல இந்த விஷத்தன்மையை கட்டுப்படுத்தி நல்ல ஜீரணிக்கக்கூடிய சக்தியும் அதே சமயத்தில் வேண்டாத விஷங்களை கழிக்கக்கூடிய உறுப்பாகவும் அது உறுப்பெறுது. அதே சமயத்தில் நுரையீரல் செலுத்தப்படும் போது நம்மளுடைய சுவாசம் சீராகுது. அதே சமயத்தில் சிறுநீரகங்களுக்கு செலுத்தப்பட போகும்போது விஷத்தை கழிக்கக்கூடிய நிலைகளாக வருது. கல்லீரல் மண்ணீரல் செலுத்த போகும்போது நம்ம ரத்தங்களை நல்லா பரிசுத்தப்படுத்தி வடிகட்டி புத்துணர்ச்சி ஊட்டக்கூடிய நிலைகளாக உருவாகுது. இதெல்லாம் நாமளே நமக்குள்ளே செய்ய வேண்டிய பயிற்சி அப்படிங்கிறத சொல்கிறாங்க.
நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் ரத்த நாணங்களில் கலந்துட வேண்டும் ஈஸ்வரான் சொல்லி வேண்டி இயங்கி கண்ணின் நினைவை உங்கள் ரத்த நாணங்களில் செலுத்தும். துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் ரத்த நாணங்கள் பட அருள்வாய் ஈஸ்வரா என்று ரத்த நாணங்களில் உள்ள ஜீவணுக்களும் ஜீவான்மாக்களும் பெற வேண்டும் என்று இயங்கி தியானம். என் நான் வகந்தது ஜீவனோ ஜீவ ஆன்மா என்பது இன்னொரு மனிதனையும் நாம் பிரியப்பட்டிருந்தான். அந்த ஆத்மா இறந்த பின் அந்த ஆன்மா நம் உடலுக்குள் வந்தான், நம் ரத்தத்திலாம் தேங்கிவிடும். இந்த உணவை எடுத்துதான் அந்த அணுவும் எனது. நம் உயிர் பாகம் செல்லும் போது அந்த உணர்ச்சியில் வந்து அது உணவாக எடுத்துக்கொள்ளும், நமக்கு தீமையை விளைவிக்கும். அதனால் நம் உடல் உள்ள ஜீவ அணுக்களும் அருண் ஞானத்தில் உணர்வு பெறட்டு. ஜீவான்மாக்கள் எதுவாக இருக்கணும், குரு நட்சத்திரத்தின் பேரர்கள் உங்கள் ரத்தங்களை கண்ணில் செலுத்தி அதில் உள்ள அதனால் எடுக்க முடியாது எடுத்தே தான் செயல்படுத்தும். துரு நட்சத்திரத்தின் பேரளவும் பேரொழியும் எங்களிடத்த நாணங்கள் உள்ள ஜீவ அணுக்களும் ஜீவ ஆன்மாக்களும் அந்த ஆன்மா பெற வேண்டும் என்றால் ஏனென்றால் நண்பனினை உற்று பார்த்து அந்த உணர்வின் தன்மை இறந்திருந்தால் அவனை இறக்கும் போது கண்ணால் இறந்து நுகரப்படும் போதும் நம் ரத்தத்தில் தான் தேங்கிவிடும். ஆனால் அதன் உணர்வு தான் பயன்படுத்தும். ஆனால் அதற்கும் அவதான் முடியாததை நீங்கள் துருவ நட்சத்திரத்தின் பேரர்களும் பேரொழியும் பெற வேண்டும் என்று உங்கள் உடலும் இரத்தத்துக்குள் இருக்கும் ஜீவ ஆன்மாக்களும் பெற வேண்டும் என்று உங்கள் கண்ணினை இரத்த நாணங்களை செலுத்தி உங்கள் உடல் உள்ள ஜீவ அணுக்களும் ஜீவ ஆன்மாக்களும் பெற வேண்டும். என்னென்ற ஜீவ அணுக்கள் என்ற சலிப்பு சஞ்சலம் சங்கடம் கோபம் குரோதம் போன்ற உணர்வெடுத்து ஜீவ அணுக்களாக இருக்கின்றது. அதற்கும் இந்த உணர்வை சேர்க்கப்படும் போது ஜீவ ஆன்மா அந்த ஒளியின் உணர்வாக பெறும் நல்ல ஜீவ ஆன்மா அவனுக்கு மாற்ற முடியும். லட்சத்தில் உள்ள நல்ல அணுக்களை நமக்குள் உருவாகி இதே போல எடுத்து நம் லட்சத்தில் அப்பப்போ உருவாகும் கருத்தன்மை இதே போல ஆனாலும்
துருவ நட்சத்திரத்தின் உணர்வை நம் ரத்தத்தில் கலக்க செய்யப்படும் போது ஏற்கனவே நாம் வேதனை பெற்ற உணர்வுகள் அது கருத்தமையாது முட்டையாகின்றவர் மீண்டும் அதை வளர்ச்சி கொடுத்தால் வளைந்து விடுகின்றது. இப்ப பட்டாம்பூச்சி எப்படி ஒரு பூவிலை போட்டு பட்டாம்பூச்சி ஒரு பூவிலை தன் முட்டையிட்டால் அந்த பூவின் உணர்வை தகர்ந்து பட்டாம்பூச்சியாக மாறி அதன் கலரில் வருகின்றன. இதை போல நமக்கு மற்றொரு வேதனைப்பட்ட உணர்வு நமக்கு கவர்ந்திருந்தாலும் இந்த ரத்தத்தில் அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை நமக்கு சேர்த்து அது அருமொழி என்ற உணர்வின் அணுவி ஒளியாக அறிவாக இயக்கும் அந்த உணர்வை நம் கண்ணால் அது செலுத்தப்படும் போது அந்த நல்ல கருவாக மாறும். துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்க இரத்த நாணங்கள் கலந்து எங்க இரத்த நாணங்கள் உள்ள ஜீவாணுக்களும் ஜீவாத்மாக்களும் பெற வேண்டும் என்று இயங்கி தியானம் இப்போது உங்க உடலுக்கு ஒரு மின்சாரம் பாய்வது போன்றும் இரத்த நாணங்களில் மிக சக்தி வாய்ந்த துறை நட்சத்திரத்தை உணர்வு உங்க ரத்தத்தில் கலக்கப்படும் போது அந்த ரத்தத்தின் வழி உங்களால் மகிழ்ச்சி ஊட்டும் உணர்வுகள் உங்களுக்கு வரும். சிலருக்கு அந்த தீமை என்ற உணர்வு தான் அதை அடங்கப்படும் போது அது கொஞ்சம் சோர்வடையும். துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்களிடத்த நாணங்களில் கலந்து எங்களிடத்தங்கள் எங்கள் உடல் முழுதும் படர்ந்து எங்கள் உடல் உறுப்புகள் உள்ள உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற வேண்டும் என்று இயங்கி தியானி கண்ணின் நினைவிலே நுரையீரல் செலுத்தினால் அதில் உள்ள ஆஸ்மா தீபி போன்ற உணர்வு அணுக்களை மாற்ற வரும். இருதயத்தில் இருந்தால் நரம்புகள் பலவீனமடைந்திருந்தால் இந்த துருவ நட்சத்திரத்தின் ஒருவங்க சேர்க்கப்படும் போது இந்த நரம்புகள் பலவீனமானவை ஓரளவுக்கு பொருள் சேர உதவும். அதில் அடுப்புகள் இருந்தால் இந்த துருவ நட்சத்திரத்தின் ஒரு நரம்பு மண்டலத்தில் அதிகரிக்கப்படும் போது இரத்தத்தின் அழுத்தம் அதிகமாகி அதை கரைத்து விடக்கூடிய சக்தியும் உண்டு. கரைத்துவிடும் அல்லது அகன்றுவிடும். இப்ப கல்லீரில் எண்ணினால் அதனுள்ள விஷத்தன்மை குறைந்தால் சீராக வடிகட்டும் தன்மையும் நம் உடலின் ஆரோக்கியமான நிலையை வடிகட்டும். இதை போல நம் உடலில் உள்ள மண்ணீரர்கள் இதை போன்று செயல்படும். நாம் நகரும் உணர்வுகள் துருவ நட்சத்திரத்தின் பேரவளை நாம் பெறுவதனால் நாம் பித்த சுரபிகளில் விஷத்தை தனிப்பெறும் அருசக்தி அங்கே பெற முடியும். பித்த சுரபிகள் எப்படி நாகம் விஷத்தை பாய்ச்சி தன் உணர்வினை அதை எடுத்து நாக ரத்தனமாக மாற்றுகின்றோம். இதை போல நம் உடலில் விஷம் இல்லையே ஜீரணம் இல்லை அளவுக்கு அதிகமாக விஷமானால் நம் உடல் உள்ள விஷத்தன்மைகள் அனைத்து அணுக்கள் விஷத்தன்மையாக மாறுகின்றன. ஆகவே விஷத்தை மாற்றிடும் அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வு நாம் பெற்ற சுரபிகளை சேர்க்கப்படும் போது அது சம அளவாகி நாம் சாந்தமான அணுக்களாகி நல்ல ஈனமாக்கும் நிலை பெறுகின்றன. ஆகவே இதை போல ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் உங்களுடைய எண்ணங்களை செலுத்தி வாழும் கண்ணின் நினைவினை. இப்போ உங்க குடல்களில் எண்ணப்படும் போது அந்த குடல் உள்ள வேதனை என்ற விஷத்தன்மை போயிருந்தால் அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வுகள் குடல் உள்ள அணுக்களை வீரியம் பண்ணால் விஷத்தின் நிலைக்கு நம் குடல் உறுப்புகள் சீராக இயக்கக்கூடிய அணுக்களாக மாறும். கிட்னிக்கு இந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வுகள் நாம் பரப்ப செய்யும் போது அந்த கிட்னிக்கு விஷத்தன்மை அதிகமடைத்துவிட்டால் அதே அந்த கிட்னிக்கு உருவாக்கிய அணுக்கள் பலவீனம் அடைந்துவிடும். அது பலவீனம் அடைந்துவிட்டால் விஷத்தன்மை வடிகட்டும் தன்மை இழந்துவிடும். விஷத்தன்மை வடிகட்டும் தன்மை இரத்தத்தில் கலந்துவிட்டால் அது ரத்தமாகி எல்லா உறுப்புகளும் சீராக இயக்காது. உப்பு சத்து சக்கரை சத்து போன்ற நிலைகள் அதிகரித்து சமப்படுத்தி உருவாகும் தன்மை இழந்துவிடும். அதனால் இதை போல நீங்கள் எண்ணி ஒவ்வொரு உறுப்புகளிலும் துருவ நட்சத்திர உறுப்புகள் உருவாக்கி அணுக்கள் பெற வேண்டும் என்று இதை செலுத்துங்கள்.